நீங்கள் விரும்பினால் நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் ஜெபத்திற்காக அப்படியே நின்று கொண்டிருங்கள். அன்புள்ள பரலோக பிதாவே, இதற்காக நாங்கள் இன்றிரவு இயேசு கிறிஸ்துவின் இந்த மகிமையான அற்புதமான சுவிசேஷத்தை வந்து அளிக்கும்படியான மற்றொரு தருணத்திற்காக நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். அவர் நேற்றும் இன்றுமென்றும் மாறாதவராயிருக்கிறபடியால் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குளிர்ந்த காலநிலையின் நேரத்தில் இங்கே கூடி வந்துள்ள இந்த ஜனங்களுக்காக நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னமும் அவர்களுடைய மகத்தான எதிர்பார்ப்புகளோடு தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு அளிக்கப்பட போகிற அசாதாரணமான ஏதோ ஒரு காரியத்தையே விசுவாசித்து எதிர்நோக்கியிருக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் நாங்கள் அந்த நம்பிக்கையோடு வருகிறோம். நேற்று முன்தின இரவு கூடாரத்தில் நடந்த ஆராதனைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நேற்று மாலை இங்கு நடைபெற்ற ஆராதனைக்காகவும் இன்று கூடாரத்தில் நடைபெறும் ஆராதனைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றிரவு நீர் எங்களுக்காக எதை வைத்திருப்பீர் என்று இப்பொழுது நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். பிதாவே, தங்களுடைய கரங்களை அசைக்க முடிந்த எவரும் வேதாகமத்தின் பக்கங்களை திருப்ப முடியும் என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் ஒரே ஒருவர் மாத்திரமே அதை ஜீவிக்க செய்து மெய்யானதாக்க செய்ய முடியும், அது நீரே. மேலும் பிதாவே, இன்றிரவு நீர் அதை செய்ய நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு வழியிலும் எங்களை ஆசீர்வதியும். இத்தனை வருடங்களாக நாங்கள் நேசித்து ஜீவித்து வந்த ஒருவரை நாங்கள் அவரை முகமுகமாய் சந்திக்கப் போகிற நேரம் நெருங்கி வருவதை நாங்கள் காணும் போது எங்களுடைய இருதயங்கள் மிகுந்த மகிழ்ச்சியினால் நிறைந்துள்ளன. கர்த்தாவே, அநேகர் புதிதாக மனமாற்றம் அடைந்துள்ளனர். ஒரு பெரிய குழுவாக 40 அல்லது 50 பேர் நேற்றிரவு ஆராதனையில் இருந்து காலையில் உம்முடைய நாமத்தில் ஞானஸ்தானம் பெற உள்ளனர் என்பதை அறிந்து கொள்கிறோம். ஓ தேவனே, ஒவ்வொரு முன்குறிக்கப்பட்ட தேவனுடைய வித்தும் சுவிசேஷ வெளிச்சத்தை கண்டு மந்தைக்குள்ளாக வந்து சேரும் வரையில் தொடர்ந்து தயவு கூறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்கு பின்னால் இன்றிரவு எங்களை மறைத்துக் கொள்ளும்படி நாங்கள் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். உலகத்தின் காரியங்களுக்கு எங்களை குண்டாக்கி நாங்கள் இயேசுவை காண்போமாக. இன்றிரவு இயேசுவை தவிர வேறெந்த மனிதனையும் நாங்கள் காணாதபடிக்கு ஒரு மறுரூப மலையின் அனுபவம் எங்கள் மத்தியில் உண்டாயிருப்பதாக. நாங்கள் இதை அவருடைய நாமத்தில் அவருடைய மகிமைக்காகவும் அவருடைய சுவிசேஷத்தின் ஒரு ரூபகாரப்படுத்துதலுக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமீன். நீங்கள் அமரலாம். நான் இந்த ஒலிபெருக்கியை அல்லது இந்த மேஜையை சற்று பக்கவாட்டில் திருப்பப் போகிறேன். அது சரியாக இருக்குமானால் கூட்டத்தாரின் இரு பக்கத்தையும் என்னால் காண முடியும். நான் இந்த ஒலிபெருக்கிகளை இங்கே சரியாக கொண்டு வர முடியும் என்று நான் யோகிக்கிறேன். சரி, ஒரு நிமிடம். இன்றிரவு இங்குள்ள பிரதான அரங்கத்திலிருந்து அரிசோனா, கலிபோர்னியா, டெக்சாஸ் மற்றும் அமெரிக்கா முழுவதிலும் உள்ள நம்முடைய நண்பர்களுக்கு தொலைபேசி மூலம் நாம் வாழ்த்துகிறோம். இது தொலைபேசியின் மூலமாக இன்றிரவு இந்த ஆராதனை நாடு முழுவதும் நடைபெற உள்ளது. எனவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம். அரங்கத்தில் பின்னால் இடப்பக்கமாக உட்கார்ந்திருப்பவர்களே, நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? சரி, அவர்கள் இப்பொழுது தொலைபேசி அமைப்பு சரியாக வேலை செய்கிறதா என்று பார்க்க போகிறார்கள். இன்றிரவு எல்லோரும் மகிழ்ச்சியா இருக்கிறீர்களா? அவ்வாறு கூறுவது அது அருமையாயிருக்கிறதே. இந்த பக்கத்திலா? ஆமே. நீங்கள் அனைவரும் வசதியாக அமர்ந்திருப்பதை காண்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாளை இரவு ஜனக்கூட்டம் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருந்தால் அவர்களும் கூட நேரடியாக தொலைபேசியில் கேட்கலாம். இன்றிரவும் தொலைபேசி இணைப்பு உண்டு. அவர்களில் சிலர் அங்கே கூடாரத்தில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நாளை காலை கூடாரத்தில் ஆராதனைகளை நடத்த முடியாது. ஏனென்றால் நாளை பிற்பகல் ஒரு கல்யாணத்திற்காக மலரினால் அலங்கரிக்கும் ஒருவர் அங்கே சபையை அலங்கரிப்பார். அவர்கள் காலை ஆராதனைகளை எங்களுடைய கூட்டாளிகளில் ஒருவர் இங்கே நெடுஞ்சாலையில் 62 இருக்கிற சகோதரன் ரடலின் சபைக்கு மாற்றியுள்ளனர். அது அறிவிக்கப்பட்டுள்ளதா? அது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அது அங்கே நிரம்பி வழிந்தால் நாங்கள் மீதியானவர்களை கொண்டு செல்ல மற்றொரு ஊழியக்காரரை கிளார்க்ஸ்வில்லில் உள்ள சகோதரன் ஜூனியர் ஜாக்சன் அவர்களுக்கு அனுப்புவோம். நாம் அதை சகோதரன் ரடலினுடைய இடத்தில் நடத்துவதற்கு காரணம் அது இங்கே அருகாமையில் உள்ளது. நீங்கள் அதை எளிதாக கண்டறியலாம் என்று நாங்கள் நினைத்தோம். அதன் பின்னர் நாம் அதை ஏதோ ஒரு வழியில் பார்த்துக் கொள்வோம். அந்த ஞானஸ்தானம் அனைத்தையும் நாளை பெறுவதை உறுதி செய்யவும். நாளை ஞானஸ்தானத்திற்காக இன்னும் 100 அல்லது 200 பேர்கள் சேர்க்கப்படுவார்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது நாளை இரவு ஆனால் நீங்கள் பேசும் எதையும் முன்கூட்டியே அறிவிப்பதை நான் விரும்பவில்லை. ஆனால் ஆராதனையில் ஒரு இரவு அல்லது ஒரு நாள் யார் இந்த மல்கிசேதேக்கு என்ற பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். ஏனெனில் இந்த வெளிப்பாடுகள் வெளிப்படும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைக்கிற ஒரு பாடப்பொருள் யார் இந்த நபர் என்ற கேள்வி காலங்கள் தோறும் இருந்து வந்துள்ளது. அவர் யாராய் இருந்தார் என்பதற்கு தேவன் பதிலை உடையவராய் இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சிலர் ஒரு ஆசாரியத்துவம் என்றனர், சிலர் ஒரு ராஜா என்றனர், சிலர் ஆனால் அங்கே ஒரு கேள்வி இருக்கும் வரையில் அந்த கேள்விக்கு ஒரு பதில் இருக்க வேண்டும். அது சரியானது. முதலில் ஒரு பதில் இல்லாமல் ஒரு கேள்வி இருக்க முடியாது. இப்பொழுது நாம் அதை வாசிக்கையில் தேவன் அவருடைய வார்த்தையிலிருந்து இன்றிரவு நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை அளிப்பார் என்று நாம் நம்புகிறோம். இங்குள்ள ஜனங்களோடு நீங்கள் நிச்சயமாகவே அருமையான ஒத்துழைப்பை கொண்டிருந்தீர்கள் என்று உங்களிடம் கூறும்படி பில்லி என்னிடம் கூறினார். வாகனம் நிறுத்தும் இடம், காவல்துறை மற்றும் ஒவ்வொரு காரியத்திலும் அது இருந்து வருகிறது. அதை அப்படியே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். அது மிக மிக நல்லது. நாம் ஒரு கால் விரைவில் இந்த நகரத்திற்கு இங்கே கூடாரத்தை கொண்டு வரக்கூடிய தருணம் வரும் என்று நம்புகிறோம். நாம் நீண்ட நேரம் தங்கும்படியாக இங்கே தையூளக்கட்டு பந்தாட்ட மைதானத்தில் அதை வைத்து ஒரு கால் மூன்று அல்லது நான்கு வாரங்கள் தொடர்ந்து எழுப்புதல் கூட்டங்களை நடத்த உள்ளோம். இங்கே நாம் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. அதன் பின்னர் நாம் விடைபெற்று நாம் மீண்டும் புறப்பட்டு செல்கிறோம். ஆனால் நான் வந்து நீண்ட காலம் தங்கியிருக்க விரும்புகிறேன். நீங்கள் தங்கியிருக்கும் ஒரு இரவு அல்லது இரண்டு இரவுகளில் நாம் முடித்துவிட வேண்டியதில்லை. ஆனால் அப்படியே தங்கி இரவும் பகலும் இரவும் பகலும் தொடர்ந்து கற்க வேண்டும். யாராவது ஒருவர் வீட்டுக்கு சென்று கோழிகளுக்கு உணவளித்து பசுக்களுக்கு பால் கறந்துவிட்டு அடுத்த வாரம் திரும்பி வந்து ஆராதனையை தொடரலாம். நான் அதை விரும்புகிறேன். ஆகையால் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இப்பொழுது நான் புறப்படுவதற்கு முன்பு ஒருவேளை ஞாயிறு காலை அல்லது ஞாயிறு இரவு அல்லது எப்பொழுதாவது இந்த ஆராதனைகளில் ஒன்றில் நீங்கள் யாவரும் விவாகமும் விவாகரத்தும் பற்றிய உண்மையின் பேரில் செய்தியை கேட்க நீங்கள் அனைவரும் காத்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அது இந்நாளின் பெரிய பிரச்சனைகளில் ஒன்றாக உள்ளது. நான் இங்கே நின்று கொண்டிருப்பது எவ்வளவு நிச்சயமோ அவ்வளவு நிச்சயமாக சரியான பதில் தேவனுடைய வார்த்தையில் உள்ளது என்று நான் நம்புகிறேன். அதற்காகவே நான் திரும்பி வருவேன் என்று வாக்களித்துள்ளேன் என்று நான் நம்புகிறேன். நான் நினைக்கிறேன், என்னால் அறிந்தவரை எனக்கு தெரிந்த மட்டில் ஈஸ்டர் ஞாயிறு அன்று ஜெஃபர்சன்வில்லில் இங்கே மற்றொரு ஆராதனையும் சூரியோதய ஆராதனையும் அதன் பின்னர் ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையும் நான் நடத்த விரும்புகிறேன். எனவே நாங்கள் அதை முன்கூட்டியே அறிவித்து கூடுமானால் அரங்கத்திற்கு அல்லது எங்காவது ஒரு கால் சனி மற்றும் ஞாயிறு வரலாம். விமானத்தில் பறந்து உள்ளேயும் வெளியேயும் செல்ல வேண்டியதாய் உள்ளது. ஏனென்றால் அது நேரமாகிவிட்டது. நான் முதலில் கலிபோர்னியாவில் உள்ள என்னுடைய பயணத்திட்ட அட்டவணையை கொண்டு அதை சரிபார்த்துக் கொள்ள வேண்டும். அதன் பின்னர் அதற்கு பிறகு உடனடியாக நான் ஆப்பிரிக்காவிற்கு செல்ல வேண்டும். எனவே எங்களுக்காக தொடர்ந்து தொடர்பு கொண்டு ஜெபியுங்கள். இப்பொழுது இன்றிரவு பரிசுத்த லூக்கா நான்காம் அதிகாரத்தில் காணப்படும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதிக்கு உங்கள் கவனத்தை நான் திருப்ப விரும்புகிறேன். நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் அது தொடங்கும். இயேசு பேசுகிறார், உங்கள் காதுகள் கேட்க இந்த வார்த்தை இன்றைய தினம் நிறைவேறிற்று.
We want to draw from that a conclusion.
இப்பொழுது நாம் அதிலிருந்து தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்ற ஒரு முடிவுக்கு வர விரும்புகிறோம். இப்பொழுது நாம் யாவரும் இயக்கவியலை கண்டறிய முடியும். ஆனால் அது கிரியை செய்ய இயங்கு சக்தி தேவைப்படுகிறது. ஒரு எந்திரத்தின் இயக்கவியல், மோட்டார் வாகனம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதன் பின்னர் சக்கரங்கள் இயங்குவதற்கும் இயங்கு சக்தி தேவைப்படுகிறது. இப்பொழுது இயேசு வளர்க்கப்பட்ட நாசரேத்துக்கு திரும்பி இருந்தார். இங்கே வேத வாக்கியங்களில் அவர்கள் நீர் கப்பர்நகூமில் என்னென்ன காரியங்களை செய்ததாக அவர்கள் கூறினர் என்பதை நாங்கள் கண்டறிகிறோம். இப்பொழுது நீர் அதை இங்கே உம்முடைய சொந்த தேசத்தில் செய்ய நாங்கள் காணட்டும் என்றனர். இயேசு ஒரு தீர்க்கதரிசி தன் சொந்த தேசத்தை தவிர வேறெங்கும் கலவீனமடையான் என்றார். மேலும் நிச்சயமாகவே அங்கேதான் நீங்கள் வளர்க்கப்பட்டீர்கள், ஜனங்கள் உங்களை அறிந்திருக்கிறார்கள். பூமிக்குரிய ஒரு தகப்பன் இல்லாமல் பிறந்ததன் மூலம் துவக்கத்திலேயே அவருக்கு ஒரு கெட்ட பெயர் உண்டாயிருந்தது. அவர்கள் அவரை ஒரு முறை தவறி பிறந்த பிள்ளை என்று அழைத்தனர். அதாவது மரியாளும் யோசேப்பை விவாகம் செய்வதற்கு முன்பு அவள் உண்மையாகவே கர்ப்பமாக இருந்தாள். ஆனால் அது அவ்வாறு இல்லை. அது அவ்வாறு இல்லை என்பதை நாம் அறிவோம். இந்த வேத வாக்கியத்தின் மேல் என் கண்கள் இதன் மேல் பட்டது. அரிசோனாவில் உள்ள ஃபீனிக்ஸில் அண்மையில் நடந்த ஒரு காரியம். அது முழு சுவிசேஷ வர்த்தக புருஷர்களின் சர்வதேச மாநாட்டில் நான் பேச வேண்டிய ஆராதனையின் கடைசி நாளாயிருந்தது. இந்த மாநாட்டில் எங்களுடன் ஒரு வருகையாளர் இருந்தார். அவர் ஒரு கத்தோலிக்க பேராயர். அது அப்போஸ்தல கத்தோலிக்க சபையின் கல்தேயர் சடங்குகள். மேன்மைத்தக்க சங்கை ஜான் எஸ் ஸ்டான்லி ஓஎஸ்டி.
He is the Archbishop of Metropolitan United States.
அவர் கத்தோலிக்க சபையில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் தலைமை பேராயராக இருக்கிறார். இது அவருடைய அட்டை மற்றும் அவருடைய முகவரியாகும். அவர் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களோடு ஒரு வருகையாளராய் இருந்தார். அதற்கு முந்தின நாள் நான் அவரை அங்கே கண்டிருந்தேன். சனிக்கிழமை இரவு நான் பேசிக் கொண்டிருந்த போது அல்லது சனிக்கிழமை காலை சிற்றுண்டி வேளையில் என்று நான் நினைக்கிறேன். மேலும் நான் பேசிக் கொண்டிருக்கையில் அவர் என்னை தொடர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். நான் அந்த மனிதன் நிச்சயமாகவே நான் கூறுகிற ஒவ்வொரு காரியத்தோடும் இணங்கவில்லை என்று எண்ணினேன். மேலும் உங்களுக்கு தெரியும், உங்களால் அவரை பார்க்க முடிந்தது. அவர் தன்னுடைய தலையை மேலும் கீழும் தொடர்ந்து அசைத்தார். ஆனால் அவர் மேல் சரியாக என்ன கிரியை செய்து கொண்டிருந்தது என்பதை நான் அறியாதிருந்தேன். எனவே ஞாயிறு பிற்பகல் நான் பேச எழுந்தபோது பிரசவ வேதனைகள் என்பதன் பேரிலான என்னுடைய பாடப்பொருளை நான் எடுக்கப் போவதாயிருந்தேன். இயேசு ஒரு குழந்தையுடன் பிரசவ வேதனையில் இருக்கும் ஒரு ஸ்திரீயாக என்று கூறினார். அவள் பிரசவத்தில் வேதனையுற்றுக் கொண்டிருக்கிறாள். எனவே நான் பிரசவ வேதனைகள் என்ற பாடப்பொருளில் இருந்து உலகமானது இப்பொழுது பிரசவ வேதனையில் உள்ளது என்று கூறப்போவதாயிருந்தேன். புதியது பிறக்கும்படியாக பழையது ஒழிந்து போக வேண்டும். ஒரு விதை புதிய ஜீவனை அளிப்பதற்காக அழுகி போக வேண்டும். எப்படியாய் வேதனைகள், பிரசவ வேதனைகள் உலகத்தை தாக்கினது? முதலாம் உலக போரில் அவளுக்கு ஒரு பயங்கரமான வலி உண்டானது. ஏனென்றால் அவர்கள் உலகத்தையே அழிக்கக்கூடிய விஷவாயு போன்றவற்றை உடையவர்களாய் இருந்தனர். இரண்டாம் உலக போரில் அவள் மற்றொன்றை தாக்கி அதைவிட கடினமான வேதனையை உண்டாக்கினாள். அவர்கள் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகளையும் ஒரு அணுகுண்டையும் உடையவர்களாய் இருந்தனர். அவளால் மற்றொரு பிரசவ வேதனையை தாங்க முடியாது. இன்றைக்கு அது ஏவுகணைகளினாலும் மற்ற காரியங்களினாலும் இன்னும் ஒரு யுத்தம் அவளை விண்வெளிக்கு தள்ளிவிடும். ஏனென்றால் அவள் இப்பொழுது விடுவிக்கப்படுவாள். ஒரு புதிய பூமி உண்டாயிருக்கும். அவ்வாறு இருக்கும் என்று வேதம் கூறியுள்ளது. ஒவ்வொரு தீர்க்கதரிசியின் செய்தியின் கீழும் இஸ்ரவேலருக்கு ஒரு பிரசவ வேதனை ஏற்பட்டது. ஏனென்றால் வேத சாஸ்திரிகளும் குருமார்களும் சபையை ஸ்தாபன வடிவில் கொண்டு வந்த பிறகு இந்த தீர்க்கதரிசிகள் காட்சியில் வருவார்கள். அந்த தீர்க்கதரிசிகள் கத்தர் உரைக்கிறதாவது என்பதோடு காட்சியில் வந்தபோது அவர்கள் அந்த சபைகளை அசைத்தனர். அவளுக்கு ஒரு பிரசவ வேதனை உண்டானது. கடைசியாக அவள் ஒரு சுவிசேஷ குமாரனை பிரசவிக்கும் அளவிற்கு அவளுக்கு பிரசவ வேதனைகள் அதிகமாக இருந்தன. அது மாம்சமான வார்த்தையாக இருந்தது. எனவே தேவகுமாரனாகிய குமாரனின் விடுதலை மீண்டும் வருவதற்காக சபையானது இன்றிரவு உண்மையாகவே பிரசவ வேதனையில் உள்ளது. நம்முடைய எல்லா வேத சாஸ்திரிகளும், நம்முடைய முறைமைகள் யாவும், நம்முடைய ஸ்தாபனங்கள் யாவும் நமக்கு கீழிருந்து அடுக்கி போய்விட்டன. எனவே நாம் பிரசவ வேதனையில் இருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வரும் ஒரு செய்தி எப்பொழுதுமே சபையை அதிக வேதனைக்குள்ளாக்குகிறது. ஆனால் கொஞ்சம் கழித்து அவள் ஒரு மனவாட்டியாக பிரசவிக்கப்பட போகிறாள். அது இயேசு கிறிஸ்துவுக்கு அவருடைய மனவாட்டியை பிறப்பிக்கும். மேலும் அதன் பின்னர் நான் இந்த செய்தியை பேச எழுந்த போது இந்த மனிதன் என்னுடன் அதிகமாக உடன்படவில்லை என்று எண்ணிக்கொண்டேன். நான் பக்கத்தை கண்டுபிடிக்க என்னுடைய வேதாகமத்தை எடுத்து பார்த்தேன். என்னுடைய மனைவி கிறிஸ்துமஸுக்காக எனக்கு ஒரு புதிய வேதாகமத்தை கொடுத்திருந்தார். என்னுடைய பழைய வேதாகமம் ஏறக்குறைய 15 ஆண்டுகள் பழமையானது. அது கிட்டத்தட்ட துண்டு துண்டாக கிழிந்து போயிருந்தது. ஒவ்வொரு முறையும் அதை திறக்கும் போது பக்கங்கள் அதிலிருந்து வெளியே பறந்துவிடும். மேலும் ஆனால் ஒவ்வொரு வேத வாக்கியத்தையும் எங்கே கண்டறிவது என்பதை நான் அறிந்திருந்தேன். எனவே நான் அந்த வேதாகமத்தை கூர்ந்து படிப்பேன். நான் புதிய ஒன்றை எடுத்தேன். ஏனென்றால் அந்த மற்றொன்று சபைக்கு கொண்டு செல்ல மிகவும் தந்தராக காணப்பட்டது. நான் பரிசுத்த யோவானில் திருப்ப தொடங்கிய போது அங்கே கண்டறிந்த வேத வாக்கியத்தை நான் 16 அதிகாரத்தை வாசிக்க துவங்கினேன். நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த வசனம் அங்கே இருக்கவில்லை. எனவே நான் விசித்திரமாய் உள்ளதே என்று எண்ணினேன். நான் மீண்டும் திருப்பினேன். அப்பொழுது அது அங்கே இருக்கவில்லை. லூசியானாவில் உள்ள ஸ்ரீ போர்ட்டிலிருந்து வந்திருந்த சகோதரன் ஜாக் மூர் என்னுடைய நெருங்கிய ஒரு நண்பர். அவர் அங்கே அமர்ந்திருந்தார். நான் சகோதரன் ஜாக், அது பரிசுத்த யோவான் 16 அதிகாரத்தில் காணப்படவில்லையா என்று கேட்டேன். அதற்கு அவர் ஆம் என்றார். இந்த கத்தோலிக்க குருவானவர் மேடையின் மேல் அமர்ந்திருந்த சுமார் 100 குருமார்கள் மத்தியில் தன்னுடைய இருக்கையை விட்டு எழும்பி அவருடைய நீண்ட முழு அங்கியோடும் சிலுவைகள் போன்றவற்றோடும் எழுந்து எதிரில் நடந்து வந்தார். மேலும் அவர், என் மகனே உறுதியாக இரு, தேவன் அசைபாடு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார் என்றார். நான் ஒரு கத்தோலிக்க பேராயர் அதை என்னிடம் கூறுகிறாரா என்று எண்ணினேன். அவர் அதை என்னுடைய வேதத்திலிருந்து வாசியுங்கள் என்றார். நான் அவருடைய வேத புத்தகத்திலிருந்து வேத வாக்கியத்தை வாசித்துவிட்டு என்னுடைய பாடப்பொருளை எடுத்துக்கொண்டு என்னுடைய பிரசங்கத்தை பிரசங்கித்தேன். அதன் பின்னர் நான் பிரசங்கித்து முடித்துவிட்டு சென்றபோது அவர் எழுந்து, ஒரு காரியம் நடக்க வேண்டும், அதற்கு பிறகு சபையானது தானுள்ள குழப்பத்திலிருந்து வெளியே வர வேண்டும், இல்லை என்றால் நாம் சபையில் உள்ள குழப்பத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்று கூறினார். எனவே ஒன்று அப்படி அல்லது மற்றொன்று இப்படி. நான் அன்று மாலை டூசானுக்கு திரும்பி செல்லும் என்னுடைய வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தேன். பிள்ளைகள் தின்பண்டத்திற்காக அழுது கொண்டிருந்தனர். நான் ஒரு சிறிய நிறுத்துமிடத்தில் தின்பண்டத்தை வாங்க நின்றேன். மேலும் என் மனைவி பெல் நீரங்கி என்று கொண்டு அந்த வேதாகமத்தினூடாக தடுமாறிக் கொண்டிருப்பதை கண்டபோது நான் என் வாழ்நாளில் இவ்வளவு பதட்டமாக இருந்ததில்லை என்று கூறினார். அது உங்களை பதட்டமடைய செய்யவில்லையா என்று கேட்டாள். அதற்கு நான் இல்லை என்றேன். நான் அது அங்கே எங்கோ இருந்தது என்பதை நான் அறிவேன். அவர்கள் அந்த பக்கத்தை அச்சிடவில்லை, அது ஒரு தவறான அச்சடிப்பு என்று கூறினேன். மேலும் அவள், நினைத்து பாருங்கள், அதாவது நான் அந்த வேதாகமத்தை உங்களுக்கு கொடுத்தேன், அங்குள்ள ஒவ்வொரு கண்ணும் என்னை பார்ப்பது போன்று காணப்பட்டது என்றாள். மேலும் நான், சரி, உன்னால் அதற்கு ஒன்றும் செய்ய முடியாது, அது வேதாகமத்தில் தவறாக அச்சிடப்பட்டது என்றேன். அதற்கு நான், அவர்கள் ஒருபோதும் அந்த பக்கத்தை சேர்க்கவில்லை என்றேன். பாருங்கள், நான் கீழே இறங்கியதை மீண்டும் பார்த்தேன், அது எவ்வளவு சரியாக இருக்க முடியுமோ அவ்வளவு சரியாக இருந்தது. ஆனால் 16 அதிகாரத்தின் பாகம் முடிவடைகிறது, அதன் பாகம் கீழே 3 அங்குலங்கள் மட்டுமே உள்ளது. மறுபக்கத்தில் 17 அதிகாரத்தில் அதே காரியமாகவே இருக்கிறது. மேலும் ஒரு புதிய வேதாகமாய் இருந்தபடியால் அந்த இரண்டு பக்கங்களும் ஒன்றோடு ஒன்று சரியாக ஒட்டிக் கொண்டிருந்தன. நான் 16 அதிகாரத்திற்கு பதிலாக 17 அதிகாரத்திலிருந்து வாசித்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள், நான் அதெல்லாம் சரியாக இருக்கிறது, அது ஏதோ ஒரு காரணத்திற்காக என்றேன். நீங்கள் எந்த ஒரு சத்தத்தையும் கேட்க முடிந்தது போல ஒரு சத்தம் என்னிடத்தில் வந்து, அவர் வளர்க்கப்பட்ட நாசிரியத்திலே பிரவேசித்தார், அவருடைய வழக்கத்தின்படியே செப ஆலயத்திற்குள் சென்றார், ஆசாரியன் அவரிடத்தில் வாசிக்கும்படி வேதவாக்கியங்களை கொடுத்தார், அவர் ஏசாயா 61 அதிகாரத்தை வாசித்தார், அவர் வேத வாக்கியங்களை வாசித்த பிறகு அவர் அமர்ந்தார், வேதத்தை புத்தகத்தை ஆசாரியனிடம் கொடுத்துவிட்டு உட்கார்ந்து கொண்டார். ஜெப ஆலயத்தில் உள்ள கண்கள் யாவும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அவருடைய வாயிலிருந்து விலையேறப்பெற்ற வார்த்தைகள் புறப்பட்டன. அவர், இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு. வேதவாக்கியம் எவ்வளவு சரியானதா இருக்கிறது! நீங்கள் இதை ஏசாயா 61:1-2 வரை கவனிப்பீர்களே ஆனால், நம்முடைய கர்த்தர் ஏசாயா 61:1-2 வரை வாசிக்கிறார். ஆனால் ஏசாயா 61:2 பாதியில் அவர் நிறுத்திவிட்டார். அங்கே அது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் என்று கூறிய இடத்தில் வாசித்துவிட்டு பின்னர் அவர் நிறுத்தினார். ஏன்? மற்றொரு பாகம் நியாய தீர்ப்பை கொண்டு வருவது. அவருடைய முதல் வருகைக்கு பொருந்தவில்லை, ஆனால் அவருடைய இரண்டாம் வருகைக்கு பொருந்தும். பாருங்கள், அது அங்கே பொருந்தவில்லை. வேத வாக்கியங்கள் எப்படியாய் ஒரு பிழையும் உண்டு பண்ணுகிறதில்லை, அவைகள் எப்பொழுதுமே பரிபூர்ணமானவைகள். வேத வாக்கியம் நிறுத்தப்பட்ட இடத்தில் இயேசுவும் நிறுத்தினார். ஏனெனில் அது அவருடைய நாளில் சரியாக ரூபகாரப்படுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது அந்த முதலாம் வருகையில், இரண்டாம் வருகையில் அவர் பூமியின் மேல் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். ஆனால் அப்பொழுது அல்ல, அவர் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் வேண்டியதாக இருந்தது. அந்த காலத்திற்கான வாக்கு திருத்த வார்த்தையோடு தம்மை அடையாளம் காட்ட மேசியா மேடையில் நிற்பதை கவனியுங்கள். மேசியா சபைக்கு முன்பாக நிற்பது எவ்வளவு விசித்திரமானது! இந்த விலையேறப்பெற்ற வார்த்தைகளை பாருங்கள். அவர் இங்கே கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசங்கிக்கவும் என்று கூறுகிறார். அனுகிரக வருஷம் என்பது வேதாகம வாசிப்பாளர்களாகிய நாம் யாவரும் அறிந்திருக்கிறபடி யூபிலி வருடமாக இருந்தது. அதாவது எல்லா அடிமைகளும் மற்றும் சிறைவாசிகளும் அவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்ட போது, ஒரு கடனை அடைப்பதற்கு ஒரு குமாரனை அல்லது ஒரு குமாரத்தியை கடனை அடைப்பதற்கு பிறப்பிக்க வேண்டியதாக இருந்தது. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தனர். அவர்கள் எவ்வளவு காலம் அடிமைத்தனத்தில் இருந்து வந்தாலும் அல்லது அவர்கள் எவ்வளவு காலம் அங்கே தரித்திருக்க வேண்டியவர்களா இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. யூபிலி ஆண்டு வரும்போது, எக்காலம் முழங்கின போது, ஒவ்வொரு மனிதனும் விடுதலையாக விரும்பினால் அவன் விடுதலையாகலாம். நீங்கள் விடுதலையாகி விட்டீர்கள். நீங்கள் இனிமேல் அடிமையாயிருக்கவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு அடிமையாக நிலைத்திருக்க விரும்புவீர்களே ஆனால், அப்பொழுது நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தேவாலய கதவு நிலை அருகே நிறுத்தப்பட வேண்டும். அவர்கள் ஒரு கம்பியை எடுத்து உங்களுடைய காதில் ஒரு துளையை உண்டாக்கினர். அதன் பின்னர் நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த அடிமை எஜமானுக்கு சேவை செய்ய வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு அது என்ன ஒரு பரிபூர்ண உதாரணமாக உள்ளது. அது பிரசங்கிக்கப்படும் போது அனுகிரக காலம், யூபிலியின் நேரம், நீங்கள் யாராயிருந்தாலும், நீங்கள் எந்த நிறமாயிருந்தாலும், நீங்கள் எந்த ஸ்தாபனத்தை சார்ந்திருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தூரம் பாவத்தில் கூடி போயிருந்தாலும், அல்லது உங்களோடு என்ன கோளாறு இருந்தாலும், சுவிசேஷ எக்காலம் துணிப்பதை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் விடுதலையாகலாம், நீங்கள் விடுதலையாயிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்திக்கு உங்கள் புறமுதுகை காட்டி அதற்கு செவி கொடுக்க மறுத்தால் கவனியுங்கள், நீங்கள் ஒரு கம்பியினால் காதில் துளையிடப்படுவீர்கள். நீங்கள் கிருபைக்கும் நியாயத்தீர்ப்புக்கும் இடையுள்ள கோட்டை கடந்து விட்டீர்கள் என்றும், நீங்கள் மீண்டும் ஒருபோதும் சுவிசேஷத்தை கேட்க மாட்டீர்கள் என்றும் கூறுவதே அதன் பொருள். நீங்கள் இதற்கு மேல் ஒருபோதும் செல்ல மாட்டீர்கள். நீங்கள் அனுகிரக வருஷத்தை கேட்க மறுத்தால் உங்களுடைய எஞ்சியுள்ள நாட்களில் நீங்கள் இருக்கின்ற முறைமைக்கு நீங்கள் ஒரு அடிமையாயிருக்க வேண்டும். இப்பொழுது அதனுடைய மற்ற பாகத்திற்கு நான் கூறினது போல பதிலளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனெனில் இந்த வரவிருக்கும் மேசியா இப்போது ஒரு காலம், அதன் பிறகு அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். இப்பொழுது அவர் யாராய் இருந்தார் என்பதை அந்த ஜனங்கள் எப்படி காண தவறியிருக்க முடியும்? அவர்கள் அதை எப்படி தவறவிட்டார்கள்? அது மிக தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டு காண்பிக்கப்படும் போது அது எப்படி தவறவிட முடியும்? அவர்கள் எப்படி பார்வையை தவறவிட்டிருக்க முடியும்? அவர் என்ன ஒரு வார்த்தை, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேறி இருக்கிறது. யார் அதை கூறினார்? தேவன் தாமே. அவர் தம்முடைய சொந்த வார்த்தைக்கு அர்த்தமுறைப்போராய் இருக்கிறார். இந்த வேத வாக்கியம் இந்நாளில் நிறைவேறிற்று. மேசியா தாமே சபையோரின் முன்னிலையில் நின்று கொண்டு வேதாகமத்தில் இருந்து தம்மை பற்றிய ஒரு வார்த்தையை வாசித்து அதன் பின்னர் இந்த வேத வாக்கியம் இன்றைக்கு நிறைவேறிவிட்டது என்று கூறினார். அவர்கள் அப்பொழுதும் அதை காண தவறினர். அது என்ன ஒரு சோகமாக இருக்கும்! ஆனால் அது நடந்தே விட்டது. அது அநேக முறை சம்பவித்துள்ளது. அது எப்படி சம்பவிக்க முடியும்? உண்மையாகவே மனிதரின் வார்த்தையின் வியாக்கியானத்தை விசுவாசிப்பதன் மூலம் மற்ற காலங்களில் செய்தது போலவே அதுதான் அதற்கு காரணம். அந்த நாட்களில் இருந்த அந்த விசுவாசிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் வேத வாக்கியத்தை குறித்து ஆசாரியன் கூறியிருந்ததற்கு அர்த்தத்தை ஏற்றுக் கொண்டிருந்தனர். ஆகையால் இயேசு அவர்களுடைய ஸ்தாபனங்களை அல்லது அவர்களுடைய சங்கங்களை சார்ந்தவராயில்லாமல் அவர் அவர்களுடைய கூட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். மேலும் ஆகையால் அவர்களால் அவரை அவர்களோடு அடையாளம் காட்ட முடியவில்லை. ஏனென்றால் அவர் அவர்களிடத்திலிருந்து வித்தியாசமானவராக இருந்தார். இயேசு கிறிஸ்து என்னும் நபர் தேவனுடைய குமாரன் என்பதை ஒருவரும் காண தவறாத ஒடிக்கு அவர் மிகவும் ஒப்பற்றவராயிருந்தார். ஏனென்றால் அவரை குறித்து எழுதப்பட்டிருந்த வேதவாக்கியத்தின் பரிபூர்ண அடையாளமாக அவர் இருந்தார். அந்த விதமாகவே எந்த கிறிஸ்தவனும் அறியப்படுகிறார். அவனுடைய ஜீவியம் ஒரு கிறிஸ்தவன் செய்ய வேண்டிய காரியங்களை அடையாளம் காட்டுகிறது. எப்படி அபராலம் இருந்து இந்த வேதவாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக இந்நாளில் நிறைவேறிச்சு என்று கூற முடிந்தது! எவ்வளவு விசேஷித்தவர்களாக இருந்தனர்! எவ்வளவு தெளிவாக அதே சமயத்தில் ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டனர்! ஏனென்றால் அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்த சில ஆசாரியர்களின் முறைமையின் வியாக்கியானத்தை ஏற்றுக்கொண்டனர். வரலாறு எப்பொழுதுமே திரும்ப திரும்ப நிகழ்கிறது. வேதம் அதற்கு ஒரு கூட்டு பொருளையும் ஒரு கூட்டு வெளிப்பாட்டையும் கொண்டுள்ளது. உதாரணமாக வேதத்தில் இயேசுவை குறிப்பிடுகிற எகிப்திலிருந்து என் குமாரனை வரவழைத்தேர் என்று கூறுவது போல அதன் பேரில் உள்ள ஓரக்குறிப்பை பாருங்கள். அதே வேத வாக்கியம் யாக்கோப்பை குறித்தும் கூட கூறப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கண்டறியலாம். இயேசு அவருடைய மகத்தான குமாரனாயிருந்தார். அவர் எகிப்திலிருந்து வரவழைத்த அவருடைய குமாரன் யாக்கோபு. ஸ்கோஃபீல்ட் குறிப்பு மற்ற எல்லா குறிப்புகளும் அதை கொடுக்கின்றன. ஏனென்றால் அது வேத வாக்கியத்தையே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அது ஒரு இரட்டை பதிலை உடையதா இருந்தது. அது அழைக்கப்பட்ட யாக்கோப்புக்கும் வெளியே அழைக்கப்பட்ட இயேசுவிற்கும் ஒரு பதிலை உடையதா இருந்தது. அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. ஏனென்றால் நாம் அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பில் இருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட வியாக்கியானங்கள் அநேகம் உள்ள காரணத்தால் ஜனங்கள் தேவனுடைய சத்தியத்தை காண தவறுகின்றனர். அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்க தேவனுக்கு யாரும் தேவையில்லை. அவரே அவருடைய சொந்த வியாக்கியானியாயிருக்கிறார். தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக்கடவது என்று கூறினார். வெளிச்சம் உண்டானது, அதற்கு வியாக்கியானம் தேவையில்லை. அவர் ஒரு கன்னியை கர்ப்பவதியானாள் என்றார், அவள் கர்ப்பவதியானாள், அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. எந்த சமயம் அது வண்ணமாய் இருக்கும்படி உபகாரப்படுத்தி நிரூபிக்கிறது. தேவனுடைய வார்த்தையின் அவருடைய வியாக்கியானமாய் உள்ளது. அதை நிறைவேற்றுவதன் மூலம் அதுவே அவருடைய வியாக்கியானமாய் இருக்கிறது. அங்குதான் தேவனுடைய வியாக்கியானம் உள்ளது. அப்பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அவர் அதை உங்களுக்கு வியாக்கியானித்துக் கொண்டிருக்கிறார். வெளிச்சமே இல்லாதிருந்தது, அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று கூறி வெளிச்சம் உண்டானது போலவே அதற்கு யாரும் அர்த்தம் உரைக்க வேண்டியதில்லை. ஆனால் நாம் மனிதனால் உண்டாக்கப்பட்ட முறைமைகளை அதற்குள் கலந்து மேலும் நீங்கள் அதை செய்யும் போது நீங்கள் அதை ஒழுங்கிலிருந்து விலக்கி விடுகிறீர்கள். அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. ஆனால் அது எவ்வளவு விசேஷமாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் இன்னமும் நினைத்து பார்க்கிறேன். மேசியா, அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் ஏன் அவரை காண தவறினர்? காரணம், அவர்களுடைய தலைவர்கள் அவரை அறிந்திருக்க வேண்டியவர்களாய், வேத வாக்கியங்களை நன்கு அறிந்திருக்க வேண்டியவர்களாய் இருந்து வேத வாக்கியங்களை புரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அவர்கள் இந்த மனிதனை இழிவாக கருதி, அவன் துவக்கத்தில் முறையபறி பிறந்த பிள்ளை, நாங்கள் அதை விசுவாசிக்க மாட்டோம் என்றனர். அநேக ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் அதை விசுவாசிப்பதில்லை. அவர் ஒரு கன்னிப்பிறப்பின் குமாரன் என்று கூறும்படியான நோக்கத்திற்காக நாம் மரிப்போம். இன்றைக்கு நாம் பார்க்கிற யெகோவா செய்கிற காரியங்கள் ஒரு நாள் நிறைவேறும். நாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிற காரியத்திற்காக வரப்போகும் காலங்களில் உள்ள மனிதர்கள் மரிப்பார்கள். மிருகத்தின் முத்திரை வரும்போது நீங்கள் அதை செய்ய வேண்டும். இந்த விதமாக சுவிசேஷத்தை பிரசங்கிக்க நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். சபைகளின் மகத்தான சங்கம் ஒன்று சேர்ந்து வரும்போது அது இப்பொழுது உலக சபைக்கான ஒழுங்கில் உள்ளது. இதற்கு நீங்கள் உங்களுடைய சாட்சியை உங்களுடைய சொந்த ஜீவியத்தினால் முத்திரையிட வேண்டும். நீங்கள் அதை இப்பொழுது விசுவாசிக்க வேண்டும். அவரை ஆக்கிரமிக்கப்படுத்திய அந்த ஆசாரியர்கள் உயிரோடு எழும்பினால் அவரை குற்றப்படுத்த முடியாது. ஆனால் நான் அங்கிருந்திருந்தால் நான் என்னென்ன காரியத்தை செய்திருப்பேன் என்று நீங்கள் கூறலாம். பாருங்கள், அது உங்களுடைய காலமாக இருக்கவில்லை. ஆனால் இது உங்களுடைய காலம், இதுவே அந்த நேரம். நீங்களோ சரி, அவர் இங்கே இருந்திருந்தால் என்று கூறலாம். வேதம் அவர் நேற்று இருந்தும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறியுள்ளது. எனவே அவர் இங்கே இருக்கிறார். ஆனால் அவர் இங்கிருக்கிறார் உலகம் நாகரிகம் அடைந்து மகத்தானதாய் கல்வி அறிவு பெற்றுள்ள நிலையில். அவர் இங்கே ஆவியின் ரூபத்தில் இருக்கிறார். அதை அவர்கள் கொல்லவோ அல்லது மரணத்துக்கு உட்படுத்தவோ முடியாது. அவர் ஒருமுறை மரித்தார், அவர் மீண்டும் மரிக்க முடியாது. தேவன் பாவத்திற்காக மாம்சத்தில் மரணத்துக்கு உட்படும்படிக்கு அவர் மாம்சமாக வேண்டியதாக இருந்தது. ஆனால் இந்த முறை அவரால் மரிக்கவே முடியாது. அது பரிசுத்த ஆவியாகும். இப்பொழுது அவருக்கு விரோதமான காரியங்களை அவர்கள் கொண்டிருந்தனர் என்று எப்படியா நினைத்து பார்க்க முடிகிறது? மற்றொரு காரியம், அதாவது அவர் அவர்களுடைய அணிகள் எதனோடும் சேரமாட்டார். அதன் பின்னர் நீங்கள் பாருங்கள், அது இன்னமும் அவரை ஒரு மோசமான நபராக்கியது. அவர் அவர்களுடைய ஸ்தாபனங்களில் சேரமாட்டார், அவர்களுடைய ஆசாரியத்துவத்தில் சேரமாட்டார், அவர் அதனோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள மாட்டார். அதன் பின்னர் இவை எல்லாவற்றையும் தவிர அவர்கள் கட்டி எழுப்பியிருந்ததை அவர் தகர்த்தெறிய முயன்றார். அவர் ஆலயத்திற்குள் சென்றார். நாம் அவரை ஒரு சாந்த குணமுள்ள மனிதன் என்கிறோம். அவர் அவ்வாறு இருந்தார். ஆனால் அநேக சமயங்களில் நாம் சாந்தம் என்றால் என்ன என்பதை தவறாக புரிந்து கொள்கிறோம். அவர் இரக்கமுள்ள ஒரு மனிதனாய் இருந்தார். ஆனால் அதே சமயத்தில் இரக்கம் என்றால் என்ன என்பதை நாம் சில சமயங்களில் புரிந்து கொள்ள தவறுகிறோம். மானிட இரக்கம் அல்ல, அது இரக்கம் அல்ல. ஆனால் இரக்கம் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்வதாகும். அவர் வாசலாகிய பெதெஸ்தா குளத்தினூடாக கடந்து சென்றார். அங்கே திரளான ஜனங்கள் படுத்திருந்தன. திரள் கூட்டங்கள் என்பது குறிப்பிட்ட எண்ணிக்கை அல்ல. ஆனால் அங்கே திரளான ஜனங்கள், சப்பாணிகள், குருடர்கள், சப்பாணிகள், சூம்பினவர்கள். அவர் எப்பொழுதுமே ஜனங்களின் மேல் பரிவு கொண்டிருந்தார். அவர் முடமான கூடான சப்பாணியான சூம்பாத ஒரு நபரிடத்திற்கு சென்றார். ஒரு சுரப்பி தொல்லையாயிருக்கலாம், ஒருவேளை அவருக்கு வந்தமான ஏதோ ஒரு சிறு பலவீனம் இருந்திருக்கலாம். அவன் அதை 38 வருடங்களாக உடையவனாயிருந்தான். அது அவனை தொலைப்படுத்த போவதில்லை, அவனை கொல்லப் போவதில்லை. அவன் ஒரு மரப்பலகையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது அவர், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அப்பொழுது அந்த மனிதன், என்னை தண்ணீரில் கொண்டு போய்விட யாரும் இல்லை, ஆனால் நான் வரும்போது யாரோ ஒருவர் எனக்கு முன்னால் வந்து இறங்கி விடுவார் என்றான். பாருங்கள், அவனால் நடக்க முடிந்தது, அவனால் பார்க்க முடிந்தது, அவனால் சுற்றிலும் செல்ல முடிந்தது. ஆனால் அவன் பலவீனமாக இருந்தான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன்னுடைய வீட்டிற்கு போய் என்றார். அதன் பேரில் இயேசுவிடம் கேள்வி கேட்கப்பட்டது. வேதவாக்கியம் இதை கூறினது உங்களுக்கு நினைவிருக்கும். வியப்பொன்றும் இல்லையே, அவர் இந்திரபு ஜெபசங்களுக்கு வந்து அதை போன்ற ஒரு செயலை செய்வாரேயானால் அவர்கள் அப்பொழுதும் அவரை குறித்து பேசுவார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், அவர் ஒரு காரியத்தை செய்ய வந்தார், அது தேவனுடைய சித்தமாயிருந்தது. இப்பொழுது அது பரிசுத்த யோவான் 5:19 காணப்படுகிறது. நீங்கள் அதில் பதிலை பெறுவீர்கள். அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், குமாரன் தாமாய் செய்ய மாட்டார், பிதாவானவர் செய்ய அவர் காண்கிறதையே குமாரனும் செய்கிறார் என்றார். இப்பொழுது அது மோசேயின் தீர்க்க தரிசனத்தின் அதே ரூபகாரப்படுத்தலா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை எழும்ப பண்ணுவார். நீங்கள் கவனித்தீர்களா, அவர் அந்த மனிதனை கண்டபோது அவர் கூறினார், அவன் அநேக ஆண்டுகளாக இந்த நிலையில் இருந்து வந்தார் என்பதை இயேசு அறிந்திருந்தார். பாருங்கள், ஒரு தீர்க்க தரிசியாக இருந்தபடியால் அவர் அந்த மனிதனை அந்த நிலையில் கண்டார். அங்கு சென்று அந்த ஜனங்களினூடாக விலக்கிக் கொண்டே அவர் அந்த குறிப்பிட்ட மனிதனை கண்டறியும் வரை கூட்டத்தினூடாக தேடி பார்த்துக் கொண்டிருந்தார். உடவரையும் சப்பானியையும் குள்ளரையும் சுண்டி போனவரையும் கடந்து சென்றார். அதே சமயத்தில் இரக்கத்தினால் நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஆனால் இரக்கம் என்பது தேவனுடைய சித்தத்தை செய்வதாகும். இப்பொழுது நாம் அவரை கண்டறிகிறோம். அவர் அவர்களோடு சேர விரும்பாதபடியால் அவர்களுடைய பிரிவுகளில் அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்பொழுது அவர் புறம்பே தள்ளப்பட்டவராயிருந்தார். அது மட்டுமின்றி அவர் ஒரு நாள் ஆலயத்திற்குள் சென்றார். ஒரு மனிதன் அங்கே உள்ளே பிரவேசித்து தேவனுடைய வீடு கிட்டத்தட்ட இன்றைக்கு உள்ளதை போல மாசுபட்டிருப்பதை கண்டார். அவர்கள் வாங்கி விற்று பணத்தை மாற்றிக் கொண்டிருந்தனர். அவர் பணமேஜைகளை கவிழ்த்து போட்டார், கயிறுகளை எடுத்து அவைகளை பின்னி தேவாலயத்திலிருந்து பணம் மாற்றுகிறவர்களை அடித்தார். கோபத்தோடு அவர்களை நோக்கி பார்த்து, இது இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது என்றும், அல்லேலூயா, என் பிதாவினுடைய வீடு ஒரு ஜெப வீடு, நீங்கள் அதை கண்டர்களின் ஒரு குகையாகி விட்டீர்கள், நீங்கள் உங்களுடைய பாரம்பரியங்களினால் தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கிறீர்கள் என்றார். ஓ, அதை போன்ற ஒரு குற்றத்தார் எப்போதாவது அவர்கள் விசுவாசம் கொண்டிருக்க முடியுமா? இல்லையா, அவர்கள் சங்கங்களின் சேற்றிலும் மற்றும் அந்த நாளின் அஸ்தத்திலும் புரண்ட பன்றியாயிருந்தனர். சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமையின் அதிர்வுகளை அவர்களால் உணர முடியாத அளவிற்கு அவர்கள் மிகவும் மத சம்பந்தமானவர்களாயிருந்து உறைந்து போகும் அளவிற்கு இருந்தனர். அந்த சிறிய ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டு அதனால் சுகமாக்கப்பட்டதில் வியப்பொன்றுமில்லை. ஒரு குடிகார போர் வீரன் அவருடைய முகத்தில் துப்பியாலும் எந்த நற்பண்பையும் உணர முடியவில்லையே. நீங்கள் அதை எப்படி அணுகிறீர்கள் என்பதை பொறுத்தது, நீங்கள் எதை நோக்கி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்தது, நீங்கள் சபைக்கு செல்லும் போது அது நீங்கள் எதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. இப்பொழுது அவர் அங்கே நின்று கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். சிறங்கள் அவரை குறித்து ஏற்கனவே எச்சரித்திருந்தபடியால் எச்சரித்து அடுத்த ஓய்வு நாளில் அவர் வருவார், நீங்கள் அவருக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருந்ததில் வியப்பொன்றுமில்லை. இப்பொழுது நீங்கள் போய் இங்கே அமரலாம், ஆனால் அவர் என்ன கூறுகிறார் என்பதற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டாம். ஏனென்றால் அவர் நம்முடைய குழுவை சார்ந்தவர் அல்ல. அவர் புறம்பாக்கப்பட்டவர். அவரிடம் ஐக்கிய அட்டை ஏதும் இல்லை. அவரிடத்தில் ஒரு ஸ்தாபன சான்றிதழ் கூட இல்லை. அவர் அப்படிப்பட்ட ஒன்றையும் பெற்றிருக்கவில்லை என்று கூறினர். அவர் யார்? ஒரு தச்சனுடைய வீட்டில் இங்கே முறைதவரி பிறந்த ஒரு துரோகியான பையன். அவர்கள் விவாகம் ஆவதற்கு முன்னரே ஒரு தாய் அவரை கர்ப்பம் தரித்ததை அவர்கள் இயற்கைக்கு மேம்பட்ட ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு அந்த காரியத்தை மறைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். மேசியா வரும்போது அவர் பரலோகத்தின் தாழ்வாரங்களில் இறங்கி நம்முடைய பிரதான ஆசாரியிடத்தில் போய், தாய்வா, இதோ நான் இருக்கிறேன் என்று கூறுவார் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அவர் அதை அந்த விதமாக செய்யவில்லை என்பதை நாம் கண்டறிகிறோம். ஏனென்றால் அது வார்த்தையில் அந்த விதமாக எழுதப்படவில்லை. அது அவர்கள் அதை விசுவாசிக்க காரணமாக இருந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒரு பாரம்பரியமாக இருந்தது. அவர் வந்த விதமாகவே அவர் வருவார் என்று வார்த்தை கூறியிருந்தது. அவர் அங்கே நின்று வார்த்தையை வாசித்து, இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிறைவேற்றப்பட்டது என்று அவர்களிடம் கூறினார். மற்ற எல்லா காலங்களிலும் அவர்கள் செய்தது போலவே இன்னமும் அவர்கள் அவரை காணவோ அல்லது அவரை அடையாளம் கண்டுகொள்ளவோ தவறிவிடுகின்றனர். நோவா பேழைக்குள் பிரவேசித்து கதவு அடைக்கப்பட்ட நாளிலே நோவாவும் அதையே கூறியிருக்க முடியும். மோசே பேழையின் உச்சியில் உள்ள ஜன்னலை உயர்த்தி சபையோரை நோக்கி, தேவன் கதவை மூடிவிட்டார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர் இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் உங்கள் பார்வையில் நிறைவேறிச்சு என்று கூறியிருக்க முடியும். ஆனால் அப்பொழுது அவர்களுக்கு மிகவும் காலதாமதமாகிவிட்டது. அவன் கட்டியிருந்த அந்த பேழையில் அவர்களை ஏற்றிச் செல்ல முயற்சிக்கவும், கர்த்தர் உரைக்கிறதாவது மழை பெய்ய போகிறது என்று வேதம் உரைத்துள்ளது என்று அவர்களிடத்தில் கூறி, அவர் 120 வருடங்களாக பிரசங்கித்திருந்தான். ஆனால் அவர்கள் நீண்ட காலம் காத்திருந்தனர். ஆனால் நோவாவினால் இன்றைக்கு இந்நாளில் வேத வாக்கியம் நிறைவேறிச்சு என்று எளியில் கூற முடிந்தது. மோசே சீனாய் மலையின் மேல் அக்கினி ஸ்தம்பம் இறங்கி வந்து அவனுடைய சாட்சியை குறித்து சாட்சி கொடுத்த அதே நாளில் மோசே இந்த வேத வாக்கியம் இந்நாளில் நிறைவேறிவிட்டது என்று கூறியிருக்க முடியும். மோசே ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்ட தேவனுடைய ஒரு மனிதன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவன் அழைக்கப்பட்ட போது அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் அவன் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவனாக இருக்க வேண்டியதாக இருந்தது. ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதற்கு அவன் தேவனை முகமுகமாய் சந்தித்து அவரோடு பேச வேண்டியதாக இருந்தது. மற்றொரு காரியம், அவன் கூறுவது நிறைவேற வேண்டியதாக இருந்தது. இல்லை என்றால் எவருமே அவனை விசுவாசித்திருக்க மாட்டார்கள். எனவே அவன் எங்கோ ஒரு பாலைவனத்தின் பக்கத்தில் தேவனோடு முகமுகமாய் பேசும் வரை எந்த மனிதனும் தன்னை இவ்வாறு அழைத்துக் கொள்ள உரிமை இல்லை. அவன் தானே தேவனை சந்தித்தான். உலகத்தில் உள்ள எல்லா நாத்திகர்களும் அவனிடமிருந்து அதை விளக்கிக் கூற முடியவில்லை. அவன் அங்கிருந்தான், அது சம்பவித்ததை அவன் அறிந்திருந்தான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கிறிஸ்தவனாக இருப்பதை குறித்து அவர்கள் எந்த காரியத்தையும் கூறுவதற்கு முன்பு அந்த அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். உங்களுடைய சொந்த அனுபவம். நான் சற்று முன்னர் என்னுடைய மருமகனிடம் ஒரு சிறிய கத்தோலிக்க பையனிடம் பேசினேன். பெல் மாமா, நான் எங்கெங்கும் ஓடி ஏதோ ஒன்றை கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினான். இந்த கூட்டம் துவங்குவதற்கு முன்னர் ஒவ்வொரு இரவும் அவன் அழுது கொண்டே இருக்கிறான். இரவு நேரத்தில் அவன் வலிபீடத்துக்கு ஓடுவது போல கனவு கண்டு பிரசவிக்கிற இடத்திலே தான் தவறாயிருந்ததாக அறிக்கையிடுகிறான். நான், மெல்வின், நீ எங்கு செல்ல முயற்சித்தாலும், எத்தனை சபைகளை நீ சேர்ந்திருந்தாலும், எத்தனை முறை மரியாதை வாழ்க்கையின்றி கூறினாலும், அல்லது எத்தனையோ ஆசீர்வாதங்களை நீ மனிதனிடமிருந்து பெற்றாலும், நீ தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறக்க வேண்டும். அது மாத்திரமே மானுட இதயத்தை திருப்திப்படுத்தும் என்றேன். அதாவது இன்றைக்கு மறுபடியும் பிறப்பதற்கு பதிலாக அவர்கள் ஒரு பதவியை பெற்றுள்ளனர் என்பது எனக்கு தெரியும். பிரசங்கியாரோடு கரங்குலுக்கி உங்களுடைய பெயரை புத்தகத்தில் பதிவு செய்யுங்கள். ஆனால் அன்பர்களே, அது ஒரு கோட்பாடாக உள்ளது, அது ஒரு வேதாகம சத்தியம் அல்ல. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் இந்த விதமாக வாசிக்கப்பட வேண்டுமானால், பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது போதகர் வெளியே நடந்து வந்து ஜனங்களோடு கைகுலுக்கினார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது சபையின் துவக்க விழாவில் பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பினது. அந்த விதமாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் முதன்முறையாக வந்தார். அந்த காலம் முதற்கொண்டு ஒவ்வொரு முறையும் அந்த விதமாகத்தான் அது இருந்து வருகிறது. அவர் தேவனாயிருக்கிறார், மாறுகிறதில்லை. இப்பொழுது அது ஜனங்களை இடர செய்கிறது. அவர்கள் அது மற்றொரு நாளுக்காரராய் இருந்தது என்கின்றனர். பாருங்கள், அவர் ஏற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். ஒவ்வொரு முறையும் சபையானது பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட போது அவர் முதல் முறை செய்தது போலவே அது எப்பொழுதும் வந்துள்ளது. அதே மருந்து சீட்டின் கீழ் அப்போஸ்தலர் 2:38 ஒருபோதும் மாறவே இல்லை, ஒருபோதும் மாறப்போவதில்லை. ஒரு நோய்க்கு ஒரு மருத்துவர் கொடுக்கும் மருந்து சீட்டு போல அவர் ஒரு நோய்க்கான மருந்து சீட்டை எழுதி கொடுப்பார். மருத்துவர் அதையே செய்கிறார். அதை ஏதோ போலி மருந்து கடைக்காரிடம் கொண்டு சென்று அவர் அதில் அதிகப்படியான மாற்று மருந்துகளை அதில் போடுகிறார். அது மிகவும் பலவீனமாக உள்ளது, அது உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாது. அவர் அதில் அதிகப்படியான விஷத்தை போட்டார், அது உங்களை கொண்டுவிடும். அது மருத்துவரின் கூற்றுப்படி எழுதப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற மருத்துவரின் மருந்து சீட்டு பெந்தேகோஸ்தே நாளில் வேத பண்டிதர் சீமோன் பேதுருவினால் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு ஒரு மருந்து சீட்டை தருவேன். நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவமன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். அந்த மருந்து சீட்டு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் அநேகருக்குரியதாக இருக்கிறது. நெத்திய மருந்து சீட்டு. மோசே இந்த அனுபவத்தை உடையவனாய் இருந்தான். அவன் தேசத்திற்கு சென்று ஜனங்களிடம், நான் ஒரு அக்னிஸ்தபத்தை சந்தித்தேன், அது எரிகிற முச்சடியில் இருந்தது, நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று உங்களிடம் கூறும்படி அவர் என்னிடம் கூறினார் என்று கூறத் தொடங்கினான். இறங்கிப்போ, நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னுடைய கையில் உள்ள கோலை எடுத்து அதை எகிப்தின் மேல் நீட்டு, நீ கேட்டுக்கொள்வது எதுவோ அது நிச்சயமாக செய்யப்படும் என்றார். சரி, ஏதோ ஒரு ஆசாரியர் அர்த்தமற்றது என்று கூறியிருக்கலாம். ஆனால் அவர்கள் இதை குறித்த உண்மையான உண்மைகளை கண்டபோது அது நிறைவேறி அவர்களால் அதை இனிமேல் வைத்திருக்க முடியாது. அவன் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். அதன் பின்னர் மோசே அதை கண்டு அது சத்தியம் என்று சாட்சி பகிர்ந்தால், அது உண்மையாயிருந்தால், அப்பொழுது தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார். அந்த மனிதனுடைய வார்த்தையை சத்தியத்தை அடையாளம் காட்டி அதை ரூபகாரப்படுத்த வேண்டும். அது உண்மை. இயேசு கிறிஸ்து அங்கு நின்று அந்நாளில் இந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிறது என்று வாசித்தால், தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்ற கடமைப்பட்டவராயிருக்கிறார். நாம் இன்றும் இங்கே நின்று இயேசு கிறிஸ்து ஏற்று வேண்டும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறோம். அது அவனுமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறார். ஏனென்றால் அது அவருடைய வார்த்தையாய் உள்ளது. இப்பொழுது அது என்ன செய்கிறது? அதை விசுவாசிப்பதில் அதற்கு விசுவாசம் தேவை. அது சத்தியமாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையை விசுவாசிப்பதில் விசுவாசம் தேவைப்படுகிறது. மோசே பிள்ளைகளையும் அவரை பின்பற்றின யாவரையும் வெளியே கொண்டு வந்த போது என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். பின்பற்றாதவர்கள் எகிப்திலேயே தங்கியிருந்தனர். ஆனால் மோசேயை பின்பற்றினவர்கள், அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை விட்டு வெளியேறி வனாந்திரத்துக்குள்ளாக சென்ற போது தேவன் சீனாய் மலையின் மேல் இறங்கி வந்தார். அந்த அக்னிஸ்தம்பம் முழு மலையையும் கொழுந்து விட்டு எரிய செய்து அங்கே இருந்து ஒரு சத்தம் உண்டானது. தேவன் 10 கற்பனைகளை கொடுத்தார். மோசே ஜனங்களுக்கு முன்பாக அங்கு நடந்து சென்று அவருடைய தீர்க்கதரிசியாக நான் உங்களுக்கு கூறின வேதவாக்கியம் இந்நாளில் நிறைவேறுகிறது. தேவனை அங்கே ஒரு எரிகிற முச்சடியில் ஒரு அக்னிஸ்தம்பத்தில் சந்தித்தார் என்றும், அவர், நான் இது ஒரு அடையாளமாயிருக்கும், நீ அந்த ஜனங்களை மீண்டும் இங்கே இந்த இடத்துக்கு கொண்டு வருவாய். தேவன் அங்கே இருக்கிறார் இருக்கிறார் என்று நான் உங்களிடம் கூறின அதே அக்கறி ஸ்தம்பத்தில் அவர் அங்கே அப்பால் உள்ள மலையின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தார். இந்நாளில் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நான் கூறியுள்ள காரியங்கள் சத்தியம் என்பதை அவர் இங்கே ரூபகாரப்படுத்த வேண்டும் என்றார். தேவன் நமக்கு இதை போன்ற அதிகமான மனிதர்களை தந்தருள்வார். அது நேர்மையும் உத்தமமான சத்தியத்தை சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை இன்னமும் சத்தியமாக இருக்கிறது என்பதை ரூபகாரப்படுத்த முடியும். அவர் நேற்று வேண்டும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் ஏன் அதை செய்ய மாட்டார்? அவர் அதை செய்வதாக வாக்குப்படினார். யோசுவா காதேஷ் பர்னேயாவுக்கு திரும்பி வந்த நாளிலே அதையே சொல்லி இருக்கலாம். அவர்கள் வனாந்திரத்தில் இவ்வளவு தூரம் பிரயாணம் செய்திருந்தனர். அது தேவன் கூறின ஒரு விதமான நிலமாயிருக்கும் என்று அவர்கள் சந்தேகித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் தேவன் அவர்களிடம் அது ஒரு நல்ல தேசம் என்றும் அதில் பாலும் தேனும் ஓடிக்கொண்டிருந்தது என்றும் கூறினார். யோசுவா மற்றும் காலேப் ஆகிய இருவர் மாத்திரமே அதை விசுவாசித்தனர். புறப்பட்டு சென்ற மற்ற 10 பேரில் அவர்கள் திரும்பி வந்தபோது அவர்கள் அத்தாட்சியை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் இரண்டு பலமுள்ள மனிதர்கள் மாத்திரமே சுமந்து செல்ல முடிந்த ஒரு கொத்து திராட்சை பழங்களை வைத்திருந்தனர். யோசுவாவும் காலேபும் அங்கே நின்று கொண்டு இந்த வேதவாக்கியம் இந்நாளில் நிறைவேறிச்சு, அது ஒரு நல்ல தேசம் என்பதற்கு இதோ அத்தாட்சி என்றனர். நிச்சயமாக அது ஒரு நல்ல தேசம் என்பதற்கு அத்தாட்சி உண்டு. எகிப்தில் இந்த விதமான காரியங்களை நீங்கள் எங்கிருந்து பெற்றிருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட ஸ்தலங்கள் இல்லை. ஆனால் இந்த நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேறிச்சு என்றான். அவன் தீர்க்க தரிசனம் உரைத்த போது அவன் அதே காரியத்தை கூறியிருக்க முடியும். எரிகோவின் மதில்கள் ஒரு நாளில் ஏழு முறைகள் சுற்றி அணிவகுத்து வந்த பிறகு இடிந்து விடும் என்று கூறினான். கடந்த முறை அவர்கள் அதை சுற்றி அணிவகுத்து சென்ற போது சுவர்கள் இடிந்து விழுந்தன. யோசுவா எழுந்து நின்று இந்த நாளில் கர்த்தருடைய சேனையின் தலைமை தளபதி பல வாரங்களுக்கு முன்பு என்னிடம் கூறினார், இது இப்படி நடக்கும் என்றும் இந்நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேறிச்சு என்றும் கூறினான். அங்கே சுவர்கள் தரையில் தரைமட்டமாக விழுந்து கிடந்தன. வாருங்கள், நான் போய் எடுத்துக் கொள்வோம், அது நமக்கு சொந்தமானது. இந்நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேறியுள்ளது. எவ்வளவு அற்புதமானது! தேவனுடைய மனிதர் சரியான காரியங்களுக்காக நின்றிருக்கிறார்கள். இஸ்ரவேலர் நதியண்டையில் அவர்கள் தேசத்தை சுதந்திரித்துக் கொண்ட போது கடந்து சென்றனர். அவர்கள் அதை எப்படி செய்ய போகிறார்கள்? அது ஏப்ரல் மாதம். யூதேயாவில் பனி உருகிக் கொண்டிருக்கிற காரணத்தால் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. யோர்தான் நதி முன்பிருந்ததை காட்டிலும் அதிகமாக பெருக்கெடுத்த போது ஏப்ரல் மாதத்தில் தம்முடைய ஜனங்களை அங்கே கொண்டு வரும்படியாக தேவன் என்ன ஒரு பரிதாபமான தளபதியாக தென்பட்டார். சில நேரங்களில் எனக்கு நேரம் இருந்தால் நான் இங்கே நிறுத்தி உங்களுக்கு ஒரு சிறு உதவி குறிப்பை அளிக்கலாம். சில சமயங்களில் நீங்கள் அங்கே புற்றுநோயோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு வியாதியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாய் இருக்கிற நான் ஏன் இந்த விதமாக இருக்க வேண்டும்? நான் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் நான் ஏன் இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். நீங்கள் சுற்றிலும் அல்லது வேறெங்கும் காண முடியாதபடி சில நேரங்களில் தேவன் காரியங்களை மிகவும் இருட்டாயிருக்க அனுமதித்து அதன் பின்னர் அவர் வந்து உங்களுக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார். நீங்கள் அவர் செய்வதாக வாக்குத்தம் செய்திருந்த இந்த வேதவாக்கிய பின்னாளில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று கூறலாம். அவர் எபிரேய பிள்ளைகளை அக்கினி சூளைக்குள் நடக்க அனுமதித்தார். அவர்கள், எங்கள் தேவன் இந்த அக்கினி சூளையிலிருந்து எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார், ஆனால் இருப்பினும் நாங்கள் உம்முடைய சொரூபத்திற்கு தலைவணங்க மாட்டோம் என்றனர். அவர்கள் அங்கிருந்து வெளியே நடந்து சென்ற போது சூளையின் வாசனை அவர்கள் மேல் வியாபித்திருந்தது. சரியாக கூறினால் அவர்கள் மேல் சூளையின் வாசனையே இல்லை. அவர்கள் இன்றைக்கு இந்த வேதவாக்கியம் நிறைவேறிச்சு என்று கூறியிருக்க முடியும். தானியேல் சிங்கங்களின் கவியிலிருந்து வந்தபோது அவரும் அதே காரியத்தை கூறியிருக்க முடியும். யோவான் ஸ்நானகன் 400 வருட காலமாக மத சம்பந்தமான போதனைக்கு பிறகு அந்த நேரத்தில் சபை ஒரு குழப்பத்தில் இருந்ததில் வியப்பொன்றுமில்லை. அவன் வனாந்திரத்தில் யோர்தானில் தோன்றிய போது அவன் செய்தது போல அவன் அங்கேயே கரையில் நின்று இந்த வேதவாக்கியம் ஏசாயா 40 அதிகாரம் இந்நாளில் நிறைவேறிச்சு என்று கூறியிருக்க முடியும். நான் எப்படி இங்கே நிறுத்திக் கொண்ட அந்த வயோதிக பாதிரியார் என்னிடம் கூறினதை உங்களிடம் கூற விரும்புகிறேன். மகனே, நீ அந்த செய்தியை முடிக்கவே இல்லை என்றார். நான் அமைதியாயிருங்கள் என்றேன். அவர், பெந்தேகோஸ்தையினர் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் கூறுகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு நான் இல்லை என்றேன். அவர், நான் அதை காண்கிறேன் என்றார். ஒரு கத்தோலிக்க பாதிரியாரும் கூட. அதற்கு அவர், நீங்கள் ஏன் தொடர்ந்து செல்லவில்லை என்று கேட்டார். நான் அமைதியாயிருங்கள் என்றேன். அவர், தேவனுக்கு மகிமை, நான் அதை காண்கிறேன் என்றார். ஏறக்குறைய அந்த நேரத்தில் அங்கே கூட்டத்தில் அமர்ந்திருந்த அவருடைய சகோதரியின் மேல் பரிசுத்தாவி விழுந்தது. அவள் எழுந்து அந்நிய பாஷைகளில் பேசி பாதிரியாரும் நானும் மேடையின் மேல் பேசிக் கொண்டிருந்த அதே காரியத்தின் வியாக்கியானத்தை அளித்தார். முழு சபையும் முழு இடமும் ஒரு இரச்சலுக்குள்ளாக சென்றது. ஓரல் ராபர்ட் அவர்களின் கடந்த வாரம் அல்லது அதற்கு முந்தின வாரம் நடைபெற்ற மாநாட்டில் தொடர்ந்து பேசப்பட்டது. எப்படியா இந்த பாதிரியார் பரிசுத்த ஆவியின் கீழ் அமர்ந்து ஒரு ஸ்திரீனூடாக அங்கே வெளிப்படுத்தப்பட்டது? அது அவருடைய சகோதரி என்று நான் நம்புகிறேன். அங்கே மேடையின் மேல் என்ன சம்பவித்துக் கொண்டது என்பதை குறித்தும் நாம் மறைத்துக் கொண்டிருந்த அந்த காரியத்தையும் வெளிப்படுத்தினார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேறி உள்ளது. இந்த நாளில் சாயங்கால வெளிச்சங்கள் வந்துள்ளன. நாம் அதை காண தவறுகிறோம். கவனியுங்கள், யோவான் ஏசாயா அத்தியாயத்தில் கூறினது போல, இன்றைக்கு நான் வனாந்திரத்தில் கூப்பிடுவதனுடைய சத்தமாக இருக்கிறேன், கர்த்தருக்கு வழியை ஆயத்த பண்ணுங்கள் என்றான். அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஓ, நீங்கள் கிறிஸ்து என்று கூறலாம். அவன், நான் கிறிஸ்து அல்ல என்றான். அவன் அவருடைய பாதரட்சிகளை அவருக்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் உங்களுக்கு மத்தியில் எங்கு நின்று கொண்டிருக்கிறார் என்றான். ஏனென்றால் அவர் அங்கிருப்பார் என்று அவன் நிச்சயமுடையவனாய் இருந்தான். அவன் தன்னுடைய நாளில் இருப்பான், ஏனெனில் அவன் மேசியாவை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தேவன் அவனிடத்தில் கூறினார். ஒரு நாள் ஒரு வாலிபர் அந்தபடியாக நடந்து வந்து அது அவருக்கு மேல் ஒரு ஒளியைப் போலவும் ஒரு அடையாளமாகவும் காணப்பட்டதை அவன் கண்டான். அவன், இதோ தேவாட்டுக்குட்டி, இந்நாளில் எந்த வேத வாக்கியம் உங்களுக்கு முன்பாக நிறைவேறி உள்ளது என்றான். நிச்சயமாக அவர்களால் தங்களுடைய சொந்த பாஷையில் பேச முடியவில்லை. அவர்கள் ஏதோ ஒரு காரியத்தை உளறிக் கொண்டிருந்தனர். வேதம் பிரிந்திருக்கும் நாவுகள் என்று கூறியுள்ளது. பிரிந்த ஒரு பிளவுபட்ட நாவு ஒன்றுமே கூறாமல் வெறுமென ஒரு வார்த்தையை உளறுதல். குடித்து வெறித்த ஒரு கூட்ட ஜனங்களைப் போல அங்குமிங்கு ஓடுகிறதே. அவர்கள் எல்லோரும் பாருங்கள், இந்த ஜனங்கள் குடித்திருக்கிறார்கள். அவர்களை நோக்கி பாருங்கள், அவர்கள் எப்படி, அவர்கள் பெண்களும் ஆண்களும் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் ஒழுங்கற்றவர்கள் என்று அந்த நாளில் இந்த மத சம்பந்தமான குழுவினர் கூறினர். பேதுரு அவர்கள் மத்தியில் எழும்பி நின்று, சகோதரரே, எருசலேமில் வாசமாயிருக்கிறவர்களே, யூதேயாவில் வாசமாயிருக்கிறவர்களே, நீங்கள் நினைக்கிறபடி பொழுது விடிந்த மூன்றாம் மணி வேளையா இருக்கிறபடியால் இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல என்று நீங்கள் அறிய கடவீர்கள். ஒழுங்குமுறைக்கு புறம்பாக ஒன்றுமில்லை. இப்பொழுது நாம் வாழும் காலத்தையும் நேரத்தையும் இன்றைக்கான வாக்குத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையோடு பரிசீலிக்கும்படி உங்களை நான் கேட்டுக் கொள்கிறேன். முந்திர காலங்களில் மனிதர் இந்த நாளிலே இந்த வேதவாக்கியம், இந்த நாளிலே இந்த வேதவாக்கியம் என்று கூற முடிந்திருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது இந்நாளுக்கான வேதவாக்கியத்தை குறித்து என்ன, இந்நாளுக்கென என்ன வாக்குத்தம் செய்யப்பட்டுள்ளது, நாம் இந்நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். விஞ்ஞான ரீதியில் நள்ளிரவுக்கு 3 நிமிடங்களுக்கு முன்னர் கடிகாரம் அடிக்கும் போது நாம் எந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் நடுக்கங்களை பெற்றுள்ளது. சபையானது ஒரு அழிவின் படுக்கையில் உள்ளது. அவர்கள் எந்நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒருவருக்கும் தெரியாது. இது நாளின் எந்த நேரத்தில் உள்ளது, இந்நாளுக்கான வேதவாக்கியத்தை குறித்து என்ன, சபையின் நிலைமைகள் அல்லது இன்றைய சபையின் நிலைமைகள், உலகத்தில் அரசியல், நம்முடைய உலக முறைமை, அது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழுகி இருக்கிறது. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, நான் ஒரு கிறிஸ்தவன். ஆனால் அரசியலை குறித்து பேச எனக்கு எந்த வேலையும் கிடையாது. ஆனால் அவர்கள் இருபுறமும் அழுகி போய் உள்ளனர் என்று நான் கூற விரும்புகிறேன். நான் ஒருமுறை வாக்களித்தேன், அது கிறிஸ்துவுக்காக இருந்தது. நான் ஜெயித்தாக வேண்டும். பிசாசு எனக்கு எதிராக வாக்களித்தார், கிறிஸ்து எனக்காக வாக்களித்தார். நான் என்னுடைய வாக்கை எந்த வழியில் செலுத்துகிறேன் என்பதை பொறுத்ததாகும். நான் அதை அவர் மேல் வைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் விரும்புவதை உலகம் கூறட்டும். அவர் நேற்று இன்று மாறாதவராய் இருக்கிறார் என்று நான் இன்னும் விசுவாசிக்கிறேன். அவரை நிரூபிப்பார், அவர் நிச்சயமாகவே செய்வார். நிச்சயமாக குற்ற செயல்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. வாலிப பிள்ளைகளின் குற்றங்கள், நம்முடைய தேசத்தை பாருங்கள். ஒரு காலத்தில் பூமியின் மலராகிய நம்முடைய மகத்தான ஜனநாயகம் அங்கே சுதந்திர பிரகடனத்தில் உருவாக்கப்பட்டது. சுதந்திர பிரகடனம் கையொப்பமிடப்பட்டு நாம் ஒரு ஜனநாயகத்தை பெற்றிருந்தோம். நம்முடைய மகத்தான முற்பிதாக்கள் அவர்கள் செய்த காரியங்கள், நாம் ஒரு பெரிய தேசத்தை உடையவர்களாய் இருந்தோம். ஆனால் அவள் இப்பொழுது அழுகி போய் நொறுங்கி அசைந்து விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்கு வரி விதிக்க முயற்சித்து அப்பால் அனுப்புவதற்காக பணத்தை பெற்றுக் கொண்டு தங்களுடைய சத்துருக்களோடு நட்பு கொள்வதற்கு அவர்களை தம்முடைய முகத்தில் திருப்பி எரிந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர், இன்னும் மூன்றாம் ஒன்றுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அரசியல் அழுகி போய் சீர்கட்டு அடிமட்டத்திற்கு அழுகி போய்விட்டது. அது சரியாக மத்தேயு 24 கூறினபடியே தேசத்துக்கு விரோதமாக தேசமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் இருக்கும். இந்த காரியங்கள் யாவும் சம்பவிக்கும். நாம் இப்பொழுது இதை குறித்து சிந்தித்து பார்ப்போமாக. சரி, மற்றொன்றை கவனியுங்கள், விஞ்ஞான ஆராய்ச்சியில் பெருக்கம். இப்பொழுது ஒருமுறை என்னுடைய பாட்டனார் ஒரு மாட்டு வண்டியில் என்னுடைய பாட்டியை காண சென்றார். இப்படி ஒரு ஜெட் விமானம் அல்லது ஆகாயத்தை அண்டை வெளியில் சுற்றுவதாக உள்ளது. அது மகத்தானது. எப்படி, யார் இதை கூறினார்? தானியேல் 12:4, கடைசி நாட்களில் அறிவு பெருகும் என்று கூறியுள்ளது. நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரத்தை நாம் காண்கிறோம். இப்பொழுது உலகத்தின் நிலைமைகளையும் விஞ்ஞானத்தின் நிலைமையையும் கவனியுங்கள். இன்றைக்கு நம்முடைய கல்வி முறையில் மீண்டும் கவனியுங்கள். இப்பொழுது இதை மறுக்க முயற்சிக்காதீர்கள். நான் செய்தித்தாள் துணுக்குகளை வைத்திருக்கிறேன். நம்முடைய பள்ளிகளில் பாலியல் கற்பித்தல், வாலிப மாணவர்கள் ஒருவரோடு ஒருவர் உடலுறவு கொள்ள அவர்கள் உலகில் இணைய முடியுமா என்று பார்க்க, ஆமையா நம்முடைய ஆசாரியத்துவத்தை குறித்து என்ன என்கிறவர் நான் செய்தித்தாளில் இருந்து ஒரு துண்டை எடுத்துள்ளேன். கலிபோர்னியாவில் உள்ள லாஸ் ஏஞ்சல்ஸில் அங்கே ஒரு கூட்ட குருமார்கள், பாப்டிஸ்டுகள் மற்றும் பிரஸ்பிடேரியன்கள் ஊழியக்காரர்கள் ஒரு கூட்ட ஓரின சேர்க்கையாளர்களை உள்ளே கொண்டு வந்து ஓரின சேர்க்கையில் ஈடுபடுகின்றனர். அவர்கள் தேவனிடம் அவர்களை ஆயத்தப்படுத்த முயற்சிப்பதாக கூறினர். எப்போது அது இந்த வேலையின் சாபங்களில் ஒன்றாகும். ஒரு ஆண் புரட்சிக்காரன் சட்டமும் கூட அவர்களை கைது செய்தது. இப்பொழுது நாம் எந்நிலையில் இருக்கிறோம்? நம்முடைய முழு முறையும் நமக்கு கீழிருந்து அழுகி போய்விட்டது. அமெரிக்காவில் ஒரு சேர்க்கையில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை காட்டிலும் 20% அல்லது 30% அதிகரித்துள்ளதை நான் கண்டேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். அவர்கள் சோதோமில் செய்தது போலவே ஆணோடு ஆண் அவலட்சணமாக நடக்கிறார்கள். குற்ற செயல்கள் அதிகரிப்பு, வாலிப பிள்ளைகளின் குற்றங்கள். நாம் அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்நாளில் இந்த திட்டதரிசன வார்த்தை நிறைவேற்றப்படுகிறது. மத சம்பந்தமான உலகம், சபைதானே சபை, வெளியே அழைக்கப்பட்ட சபை, நாம் வெளியே அழைக்கப்பட்ட சபை என்று அழைக்கிறோம். கடைசி சபையின் காலம், பெந்தேகோஸ்தே சபை காலம், அது எங்கே உள்ளது? வேதம் கூறியுள்ளபடி அது லவோதிக்கேயாவில் உள்ளது. இன்றைக்கு அவர்கள் தடைகளை அகற்றிவிட்டனர். அவர்களுடைய ஸ்திரீகள் அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ளனர். அவர்களுடைய மனிதர், அது ஒரு பயங்கரமான காரியம். அவர்களில் சிலர் 3 அல்லது 4 முறைகள் உதவிக்கார குழுவில் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொண்டனர். அவர்கள் வீழ்ச்சி அடைந்து ஊழலை கொண்டு வந்துள்ளனர். ஏனென்றால் அவர்கள் ஆலோசனை சங்கங்களில் அமர்ந்து உலகத்தோடு அந்த இடத்தை பிடித்துள்ளனர். இன்றைக்கு அவர்கள் எப்போதும் இருந்ததை காட்டிலும் மேலான கட்டிடங்களை பெற்றுள்ளனர். ஏதோ ஒரு இடத்தில் அவர்களில் ஒருவர் $50 மில்லியன் செலவில் அரங்கத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார். $50 மில்லியன் பெந்தேகோஸ்தேக்களே, 25 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மூலையில் முரசு கொட்டுவது வழக்கமாக இருந்தது. நாங்கள் ஏனெனில் வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரத்தில் நீ ஐஸ்வர்யம் உள்ளவள் என்றும் நான் ஐஸ்வர்யம் உள்ளவள், ஒரு ராணியை போல அமர்ந்திருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லுகிறாய். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும், பரிதவிக்கப்படத்தக்கவனும், தரித்திரனும், நிர்வாணியும், குருடனுமாய் இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய் என்று கூறியுள்ளது. இந்த நாளில் இந்த வேதவாக்கியம் உங்கள் பார்வையில் நிறைவேற்றப்படுகிறது. ஆமே ஆமே என்றால் அப்படியே ஆக்கடவது என்று பொருள். நான் எனக்கே ஆமே என்று சொல்லிக் கொண்டிருக்கவில்லை, ஆனால் அது சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் எந்த வேதவாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது? பெந்தேகோஸ்தே சபையானது ஒரு லவோதிக்கா நிலையில் உள்ளது. ஓ, இசை முழங்கும் போது அவர்கள் இன்னமும் குதித்து சத்தமிட்டு சத்தமிடுகின்றனர். இசை அடிப்பதை நிறுத்தும் போது அல்லது பீட்டிக் இசையை அவர்களில் சிலர் இசைத்து அதை கிறிஸ்தவம் என்று அழைக்கும் போது அது நிற்கும் போதெல்லாம் எல்லா மகிமையும் போய்விடும். ஆம், அது உண்மையாகவே தேவனுக்கு துதியாக இருக்குமானால் அதை தடுத்து நிறுத்த போதிய உதர்களும் போதுமான வல்லமையும் உலகில் இல்லை. அது உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வருகிற போது அதற்கு இசையடிக்க வேண்டியதில்லை. அதன் மேல் இறங்கி வர தேவனுடைய ஆவி தேவைப்படுகிறது. அதைத்தான் அது செய்கிறது. அவர்கள் அதை நீண்ட காலமாக மறந்துவிட்டனர். ஏனென்றால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் வரத்தை அந்நிய பாஷைகளில் பேசுவதற்கான ஆரம்ப அத்தாட்சி என்று வகைப்படுத்தியுள்ளனர். விசுவாசிகளும் மந்திரவாதிகளும் அந்நிய பாஷைகளில் பேசுவதை நான் கேட்டேன். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும் தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அது தம்மை அடையாளம் காட்டுகிறது. அதற்கு புறம்பாக அது பரிசுத்த ஆவியாக இருக்க முடியாது. அது பரிசுத்த ஆவி என்று கூறி அந்த வேதாகமத்தின் ஒரு வார்த்தையை பரிதலித்தால் அது பரிசுத்த ஆவியாக இருக்க முடியாது. நீங்கள் விசுவாசித்தாலும் அல்லது இல்லாவிட்டாலும் அதுவே அத்தாட்சி. மற்றொரு மகத்தான அடையாளத்தை கவனியுங்கள். யூதர்கள் தங்களுடைய தாய்நாட்டில் இருக்கிறார்கள். தங்களுடைய சொந்த தேசம், தங்களுடைய சொந்த பணம், ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கத்தினர். அவர்கள் தங்களுடைய சொந்த ராணுவத்தை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுள்ளனர். அவர்கள் தங்களுடைய தாய்நாட்டில் இருக்கிறார்கள். அதற்கு இயேசு அத்திமரத்தை குறித்த ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். இதோ அவர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வந்துள்ளனர். யூதர்கள் தங்களுடைய தாய்நாட்டில் இருக்க இந்நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. லவோதிக்கேயா சபை காலம், இந்த நாளில் இந்த வேதவாக்கியம் மத்தேயு 24 அதிகாரம் நிறைவேற்றப்படுகிறது. உலகம் முழுவதுமே அழிவில் உள்ளது. தேசங்களுக்கு எதிராக தேசங்கள், பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகள், பெரிய சுழற்காற்றுகள் வந்து தேசங்களை அசைத்து எங்கும் பெரும் பேரழிவுகளை உண்டாக்குகின்றன. இந்நாளில் இந்த வேதவாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. இப்பொழுது நாம் உலகத்தின் நிலைமையை கண்டோம். சாதாரண சபை இயல்பு நிலை, ஸ்தாபனம் எந்நிலையில் உள்ளது என்பதை நாம் காண்கிறோம். அவர்கள் எந்நிலையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் காண்கிறோம். தேசங்கள் எந்நிலையில் இருக்கின்றன என்பதை நாம் காண்கிறோம். இந்நாளில் இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றப்பட்டதை நாம் காண்கிறோம். இப்பொழுது ஆனால் இந்நாளில் ஒரு மேலான ஆபிரகாமின் ராஜரிக வித்து வர வேண்டும். ராஜரிக வம்சத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்கு ஒரு ராஜரிக மனவாட்டி இருப்பாள். அது சரியாக இருக்கும். நான் நெற்றிரவு பேசுறது போல அது ஒரு இயற்கையான வித்தா இருக்காது, அது ஒரு ஆவிக்குரிய வித்தா இருக்கும். ஆபிரகாமின் ராஜரிக குமாரனின் ராஜரிக விசுவாசத்தின் ராஜரிக வித்தா இருக்கிற ஒரு ஆவிக்குரிய மனவாட்டி எழும்ப வேண்டும். கடைசி நாட்களில் அவள் காட்சியில் வரவிருக்கிறாள். அந்த நேரமும் ஸ்தானமும் அவளுக்கு அளிக்கப்பட்ட ஒரு வாக்குத்தமாய் உள்ளது.
According to Malachi 4, a scripture, there is to rise a message.
Malkiya naanginbadi oru vedavakkiyam janangalin irudhayangalai asaikka apostola pidakkalukku sellubadiyana oru seidhi elumba pogirathu. Eliyavin vallamaiyil oruvan kaatchigal elumba vendum. அவன் காட்சிகள் எழும்புவான். ஒரு வனாந்திர மனிதன் வெளியே வந்து வார்த்தைக்கு நேராக திரும்பி செல்லும் ஒரு செய்தியை உடையவனாக இருப்பான். அந்த நேரத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இப்பொழுது சிந்தித்து பாருங்கள், இங்குள்ள ஜெஃபர்சன்வில் ஜனங்களே, இந்த நேரத்தில் நான் உங்களை கேட்கிறேன். 1933 ஆற்றின் மேல் இயற்கைக்கு மேம்பட்ட ஒளி விழுந்தது. ஏறக்குறைய நான் ஒரு 20 வயது பையனாய் 500 பேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அரசாணம் கொடுத்துக் கொண்டிருந்த போதே ஜெஃபர்சன்வில் அது என்ன கூறினது? அடிவாரத்தில் அச்சகத்தின் மூலமாக கனடாவிற்குள் சென்றது. வேத பண்டிதர் 1933 ஒரு செய்தித்தாளில் இருந்து அதை வெட்டி எடுத்தார். நான் இந்த சாட்சியின் கீழ் என்னுடைய 17வது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருந்த போது மற்ற சம்பவத்தை நீங்கள் அறிவீர்கள். நான் அங்கே நின்று கொண்டிருந்த போது 17வது நபருக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போது வானத்திலிருந்து ஒரு ஒளி இறங்கி வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை போல மேலே கீழே பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ஒரு சத்தம் கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகர் அனுப்பப்பட்டது போல உன்னுடைய செய்தியானது அவருடைய 2வது வருகைக்கு உலகம் முழுவதும் முன்னோடியாக இருக்கும் என்றது. இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த நாளிலே தேவன் அதை வாக்குப்படினார். என்ன நடந்தது? இந்நாளில் அது உலகம் முழுவதும் சென்று விட்டது. தேவன் அங்கே இறங்கி வந்து, நான் ஒரு சிறு பையனாக இருந்த போது ஏறுகிற முச்சடியில் அல்லது அங்கே உள்ள ஒரு முச்சடியில் இங்கே ஊடியா பைக்கில் உள்ள வாத்தன் என்ற இடத்தில் ஒரு அக்னி ஸ்தம்பத்தோடு அக்னியாய் அங்கே பின்னால் அந்த களஞ்சியத்திலிருந்து சாராயம் காய்ச்சும் இடத்திற்கு தண்ணீர் சுமந்து கொண்டிருக்கையில் சம்பவித்த அதனுடைய உண்மையை நீங்கள் அறிவீர்கள். அவர், நீ ஒருபோதும் புகைக்காதே அல்லது மது அருந்தாதே, உன் சரீரத்தை கடைபிடித்தாதே, ஏனென்றால் நீ பெரியவனாகும் போது நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கிறது என்றார். அது சத்தியம் என்று நான் சாட்சி பகர்கிறேன். நான் அதை கண்டேன். தேவன் மோசையோடு செய்தது போலவே அப்பால் உள்ள சபையோர் முன்னிலையில் பேசி இது சத்தியம் என்றார். இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் நமக்கு மத்தியில் நிறைவேறி உள்ளது. பகுத்தறிதலை குறித்து அவர் என்ன கூறினார் என்பதையும் அது எப்படி இருக்கும் என்பதையும் கவனியுங்கள். அவர்கள் மேல் கரங்களை வைத்து இருதயத்தின் ரகசியத்தை அறிந்து கொள்ளும்படியாக இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி உள்ளது. கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை கவனியுங்கள். இந்த வாக்குத்தத்தங்கள் யாவும் வாக்குத்தத்தின் தேவனால் ரூபகாரப்படுத்தப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருந்தன. பாருங்கள், இன்றிரவு வாஷிங்டன் DC தொங்கிக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய தூதரின் புகைப்படம். அமெரிக்க அரசாங்கத்திற்கான FBI கைரேகை மற்றும் ஆவணத்தின் தலைவரான ஜார்ஜ் ஜே லேசி டெக்சாஸில் உள்ள ஹூஸ்டனில் இருந்து வந்திருந்த அதை ஆராய்ந்து உலகம் முழுவதிலும் இதுவரை புகைப்படம் எடுக்கப்பட்ட ஒரே இயற்கைக்கு மேம்பட்ட உருவம் இதுதான் என்றார். அவர் அறிந்திருக்க வேண்டும், அவர்தான் உலகத்திலேயே மிக சிறந்தவர். கவனியுங்கள், அங்கே அது சத்தியமாக தொங்கிக் கொண்டிருக்கிறது. முன்னர் இஸ்ரவேலை வனாந்திரத்தில் வழிநடத்திய அதே அக்னிஸ்தம்பம் அது இன்றைக்கும் அதே விதமான ஒரு செய்தியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. அதாவது, எகிப்திலிருந்து வெளியே வா. இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. அவர் கூறின செய்தியை நீங்கள் அறிவீர்கள். இங்கே பாதையில் நிற்கும் போது 3 ஆண்டுகளுக்கு முன்பு டூசானில் ஏற்பட்ட தரிசனத்தை பாருங்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் நகரம் அந்த வாசலுக்கு முன்பாக ஒரு முளையை அடிக்கும் நாளிலே மேற்கு திசையை நோக்கி திரும்பு என்றார். இங்கிருக்கிற என்னுடைய கூடாரத்தில் உள்ள ஜனங்கள் அந்த நேரத்தை அறிந்திருக்கிறார்கள். அது உண்மை. அன்று திரு கோயின் சபர்களும் மற்றவர்களும் அந்த மரக்கம்பத்தை கீழே தள்ளிவிடுகையில் நான் மனைவியிடத்தில் இதை குறித்து ஏதோ ஒன்று உண்டு என்றேன். அவள் அது என்ன என்று கேட்டாள். நான் உள்ளே சென்று என்னுடைய சிறு புத்தகத்தை பார்த்தேன், அங்குதான் அது இருந்தது. அதற்கு அடுத்த நாள் காலை 10 மணிக்கு அங்கே என்னுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது சுமார் 10 மணி அளவில் கர்த்தருடைய தூதன் வந்தார். அவர், டூசானுக்கு செல், நீ டூசானுக்கு வடகிழக்கில் இருப்பாய், உன்னை சுற்றிலும் உள்ள முழு பூமியையும் அசைக்கும்படியாக 7 தூதர்கள் ஒரு கூட்டமாக வருவார்கள் என்றார். மேலும் அங்கிருந்து அது உனக்கு அறிவிக்கப்படும் என்றார். அது சம்பவிப்பதற்கு முன்பே இங்கே எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கிறது? இன்றிரவு இங்கே இந்த கட்டிடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் அது சம்பவித்த போது அங்கே சரியாக நின்று கொண்டிருந்தனர். மேலும் வேதாகமத்தில் உள்ள மறைவான ரகசியங்களான 7 முத்திரைகள் திறக்கப்படும் என்றும் வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரத்தை நிறைவேற்றி 7வது தூதருடைய செய்தியில் இவைகள் நிறைவேறும் என்றும் கூறினார். இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நிறைவேறி உள்ளது. இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. கடந்த ஆண்டு அதே இடத்தில் திரு உட் அவர்களும் நானும் தன்னுடைய மனைவி சுகவீனமாக இருக்கிறதை குறித்த ஒரு விதமான துக்கத்தில் மலையின் மேல் செல்கையில் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கிடக்கிற ஒரு பாறையை எடுத்துக்கொள், அதை ஆகாயத்தில் ஏறி, அது கீழே வரும்போது கத்தர் உரைக்கிறதாவது நியாய தீர்ப்பு பூமியின் மேல் தாக்கும் என்று கூறு. அடுத்த சில மணி நேரங்களில் அவர் தேவனுடைய கரத்தை காண்பார் என்று அவரிடம் சொல் என்றார். இன்றிரவு இங்குள்ள திரு உட் அவர்களிடம் நான் சொன்னேன், மேலும் புருஷர்களில் 8 அல்லது 10 அல்லது 15 பேர் என்று நான் இருக்கிறேன். அது சம்பவித்த அந்த நேரத்தில் அங்கிருந்தனர். அடுத்த நாள் காலை அங்கே கத்தர் ஒரு சுழல் காற்றில் இறங்கி வந்து எங்களை சுற்றி இருந்த மலையை கிழித்து மரங்களின் உச்சியை வெட்டி தகர்த்து 3 வெடிசத்தம் உண்டாக்கி நியாயத்திற்கு மேற்கு கடற்கரையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றார். அதற்கு 2 நாட்கள் கழித்து அலாஸ்கா கிட்டத்தட்ட பூமிக்கு அடியில் மூழ்கிவிட்டது. அது முதற்கொண்டு கடற்கரையில் மேலும் கீழுமாக அந்த ஆவிக்குரிய திரைக்கு எதிராக தேவனுடைய நியாயத்திற்பின் குமரல்கள் இருந்து வருகின்றன. ஒரு இரும்பு திரை உண்டு, ஒரு மூங்கில் திரை உண்டு, ஒரு பாவத்திரை உண்டு. நாகரிகம் சூரியனோடு பயணித்துள்ளது, சுவிசேஷமும் அவ்வாறே உள்ளது. அவர்கள் கிழக்கிலிருந்து வந்து சூரியன் செல்வதைப் போல மேற்கு நோக்கி சென்று விட்டனர். இப்பொழுது மேற்கு கடற்கரையில் உள்ளது, அது மேற்கொண்டு செல்ல முடியாது. அது இன்னும் மேலே சென்றால் அது மீண்டும் கிழக்கே திரும்பி செல்லும். தீர்க்கதரிசி இரவு அல்லது பகல் என்று சொல்ல முடியாத ஒரு நாள் வரும் என்று கூறினார். ஒரு மப்பும் மந்தாரமுமான நாள், நிறைய மழையும் மூடுபனியும். எப்படி ஒரு சபையில் சேர்ந்து கொள்வது அல்லது உங்களுடைய பெயரை ஒரு புத்தகத்தில் பதிவு செய்வது எப்படி என்று அறிந்து கொள்வது போதுமானது என்பதே. ஆனால் ஏறக்குறைய சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. கிழக்கில் உதிக்கும் அதே சூரியனே மேற்கில் அதே சூரியனாக அஸ்தமிக்கிறது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது கிழக்கில் வந்து தம்மை உபகாரப்படுத்தின அதே தேவனுடைய குமாரன் இங்கே மேற்கு அரைக்கோளத்திலும் அதே தேவகுமாரனாய் இருக்கிறார். இன்றிரவும் நேற்று நின்று வந்து மாறாதவராய் இருக்கிற தம்மை சபையின் மத்தியில் அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். சாயங்கால குமாரனின் வெளிச்சம் வந்துவிட்டது. இந்நாளில் இந்த வேதவாக்கியம் நமக்கு முன்பாக நிறைவேறியுள்ளது. இந்த ஆபிரகாமின் காலத்தில் நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் இருக்கிற இந்த மகத்தான நேரத்தில் நாம் எங்கே இருக்கிறோம்? நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மகத்தான நேரத்தில் எல்லா தரிசனங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. இங்குள்ள நம்முடைய ஒரு சிறு ஊழியக்கார நண்பர், உடனுள்ள தோழமை சபையில் உள்ள ஜூனியர் ஜாக்சன் ஒரு இரவு எங்களிடம் ஓடி வந்து, நான் அங்கே கீழே சகோதரன் பிரண்ணா, நான் ஒரு சுப்பனம் கண்டேன், அது என்னை தொலைபடுத்திக் கொண்டிருக்கிறது. எல்லா சகோதரர்களும் ஒரு மலையின் மேல் கூடியிருப்பதை நான் கண்டேன் என்றார். மேலும் இந்த மலையின் மேல் நீர் எழுதப்பட்ட நிருபங்களில் இருந்து எங்களுக்கு போதித்துக் கொண்டிருந்த போது அந்த நேரம் பாறையில் செதுக்கப்பட்டிருந்த சில எழுத்துக்களை போன்று காணப்பட்டது. நீரை முடித்த போது எல்லாமே முடிந்து விட்டது, நீர் எங்களிடம் அருகில் வாருங்கள் என்று கூறினீர், நாங்கள் எல்லோரும் கூடிவிட்டோம் என்றார். மேலும் நீர் எங்கிருந்த ஒரு கடப்பாறையை போன்று காணப்பட்டதை பெற்றுக் கொண்டு இந்த சிறிய கூட்டுணி கோபுரத்தின் உச்சியை அடித்து திறந்தீர். மேலும் அது திறந்த போது கற்பாறையில் எந்த எழுத்தும் இல்லை, நீர் எங்களிடத்தில் இதை குறித்து பார்க்கும்படி சொன்னீர் என்றார். நீங்கள் எல்லோரும் நாங்கள் யாவரும் பார்க்க துவங்கினோம். மேலும் நான் என் தலையை திருப்பி நீர் மேற்கு நோக்கி சூரிய அஸ்தமனத்தை நோக்கியவாறு உங்களால் முடிந்த அளவு வேகமாக செல்வதை நான் கவனித்தேன் என்றார். எத்தனை பேருக்கு அது நினைவிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தும் வரையில் நான் அங்கேயே சிறிது நேரம் நின்றேன். நான் முழு வேதாகமும் நீதிமானாகுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் மூலமாக மனிதருக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்தானம் இந்த எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் வேதாகமும் 7 முத்திரைகளால் உத்தரிக்கப்பட்டிருக்கிறபடியால் உட்புறத்தில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் உள்ளன, அதை கண்டறிய நான் அங்கு செல்ல வேண்டும் என்றேன். அந்த காலையில் 7 தூதர்கள் இறங்கி வந்து பூமியை வெடித்து செய்ய கற்பாறைகள் எல்லா பக்கங்களிலும் பறந்தன. 7 தூதர்கள் அங்கே நின்று, நீர் எங்கிருந்து வந்தீரோ அங்கிருந்து ஜெபசன்விலுக்கு திரும்பி வாரும், ஏனென்றால் 7 ரகசியங்களின் 7 முத்திரைகள் திறக்கப்படும் என்றார். இன்றைக்கு இங்கே நாம் சர்பத்தின் வித்தை புரிந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு சில நாட்களில் தேவனுக்கு சித்தமானால் விவாகமும் விவாகரத்தும் என்பதன் சரியான தன்மையை நாம் புரிந்து கொள்வோம். உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் திறந்திருக்கிற இந்த எல்லா காரியங்களையும் ஒவ்வொரு முத்திரையையும் ரகசியங்களையும் அவருடைய ஆசீர்வாதங்களின் பிரசன்னத்தில் நாம் மகிழ்ச்சியில் இருந்து வருகிறோம். அது உண்மை. இந்நாளில் இந்த வேத வாக்கியமே லைஃப் என்ற பத்திரிகை டூசான் மற்றும் ஃபீனிக்ஸுக்கு மேலே ஆகாயத்தில் மறைவான ஒளியின் வட்டம் செல்கிறது என்று அதை பற்றிய ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அது எப்படி இருக்கும் என்றும், ஒரு முக்கோணம் ஒன்று இருக்கும் என்றும், அது சம்பவிப்பதற்கு ஏறக்குறைய ஓராண்டுக்கு முன்னர் நான் உங்களிடம் கூறியிருந்த அதே விதமாகவே இருந்தது. அந்த புகைப்படம் அங்குள்ள சபையில் தொங்கிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் கொண்டு வந்த பத்திரிகையில் அது உள்ளது. அது சரியாக அந்த விதமாகவே இருந்தது. அவர்கள் அது 27 மைல் உயரமும் மற்றும் 30 மைல் அகலமுமாக உள்ளது என்றனர். என்ன சம்பவித்தது என்பதை அவர்கள் இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை. அது ரகசியமான முறையில் தோன்றி ரகசியமான முறையில் போய்விட்டது. சகோதரன் ஃபிரெட் சாட்மன் சகோதரன் ஜிம் நார்மன் மற்றும் நானும் அங்கே நின்று கொண்டிருந்தோம். மூன்று பேர் ஒரு சாட்சி மலையின் உச்சியில் சாட்சி கொடுக்க பேதுரு யாக்கோபு யோவானை போல அங்கே நின்று அது சம்பவித்த போது அது நடந்ததை கண்டனர். இதோ அது ஆகாயத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அங்கே ஈரப்பசையே இல்லை, ஈரமோ அல்லது ஒரு மூடுபடியோ உண்டாக்குவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர்கள் எப்படி அங்கு வர முடியும்? தேவனுடைய தூதர்கள் தங்களுடைய செய்திக்கு பிறகு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். இந்த நாளில் அந்த தீர்க்க தரிசனம் நம் மத்தியில் நிறைவேறி இருக்கிறது. இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேறி உள்ளது. கவனியுங்கள், ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. சுழற்காற்று மேற்கு கரையை நோக்கி வருகிறது. இப்பொழுது அன்றைக்கு அவர்கள் செய்தது போலவே அதை தவறவிடாதீர்கள். இப்பொழுது நம்முடைய கவனத்தை நம்முடைய நாடுக்கு நோக்குவோம். இன்றைய காலத்தை குறிக்கும், நாம் வாழும் காலத்தை குறிக்கும் வேதம் என்ன கூறுகிறது? இயேசு பேசுகிறார், எனக்கு அவைகள் யாவற்றையும் எடுத்துரைக்க நேரம் இருக்காது, ஆனால் நான் முடிப்பதற்கு முன்பு நான் இதை எடுத்துரைக்க விரும்புகிறேன். இயேசு பரிசுத்த லூக்கா 17:30 கூறினார். இயேசு கிறிஸ்து வார்த்தை தாமே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து தாமே மாம்சமானார். கடைசி காலத்தில் வார்த்தை என்னவா இருக்கும் என்றும் உலகத்தின் முடிவின் அடையாளம் என்னவா இருக்கும் என்றும் கூறினார். தேசத்துக்கு எதிராக தேசம் எழும்பும் என்று அவர் அவர்களிடம் கூறினார். ஆனால் அவரோ சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வெளிப்படும் காலத்திலும் நடக்கும் என்றார். இப்பொழுது இயேசு பூமிக்கு வந்தபோது அவர் மூன்று குமாரர்களின் நாமத்தில் வந்தார். மனுஷகுமாரன் ஒரு தீர்க்கதரிசி, தேவனுடைய குமாரன் தாவீதின் குமாரன். இப்பொழுது அவர் இங்கே பூமியில் வாழ்ந்தார். அவர் தேவனுடைய குமாரன் என்று ஒருபோதும் கூறவில்லை. அவர் நான் மனுஷகுமாரன் என்றார். யெகோவா தாமே எசேக்கியேலையும் தீர்க்கதரிசிகளையும் மனுஷகுமாரன் என்று அழைத்தார். ஏனென்றால் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக வேத வாக்கியத்தை நிறைவேற்ற வர வேண்டியதாயிருந்தது. மோசே, உன் தேவராகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி எழுப்பப்படுவார் என்றான். அந்த காரணத்தினால் தான் அவர் அங்கே தேவனுடைய குமாரனாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். அவர் தீர்க்கதரிசிகளிடத்திற்கு வார்த்தை வந்தது மற்றும் அவர் வார்த்தையின் பரிபூர்ணத்தில் மனுஷகுமாரனாய் அந்த பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். மகத்தான தீர்க்கதரிசியாக அல்ல, ஆனால் தேவனும் தீர்க்கதரிசியுமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணம் சகல பிரகாரமாக அவருக்குள் இருந்தது. ஆகையால் அவர் மனுஷகுமாரனாக இருந்தார். இப்பொழுது 2000 ஆண்டுகளாக அவர் தேவனுடைய குமாரனாக ஆவியாகவே நமக்கு அறியப்பட்டு வருகிறார். 1000 வருட அரசாட்சியில் அவர் தாவீதின் குமாரனாக சிங்காசனத்தில் வச்சிருப்பார். வேத வாக்கியங்களை விசுவாசிக்கிற நாம் யாவரும் அதை அறிவோம். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சபையின் காலத்தின் முடிவில் இயேசு சோதோமில் உண்டானது போல மனுஷகுமாரன் மீண்டும் அதே விதமாக வெளிப்படுத்தப்படுவார் என்று கூறினார். சரித்திர பிரகாரமாக அவர் அதை எப்படி அளித்தார் என்பதை கவனியுங்கள். அவர் அந்த நாட்களில் அது இருந்தது போல, முதலாவதாக நோவாவை பற்றி அவர்கள் எப்படி புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து வந்தனர் என்றார். அதன் பின்னர் அவர் கடைசியாக சோதோமில் மனுஷகுமாரனிடம் கொண்டு வந்தார். காரணம், அவர் அங்கே யூதர்களோடு இடைபடுகிறார். எங்கே சோதோமில் அவர் புறஜாதிகளோடு இடைபடுகிறார், அங்கே அவர் நியாயத்தில் அவர்கள் எல்லோரையும் தண்ணீரில் மூழ்கடித்தார். எங்கே புறஜாதியாரிடத்தில் அவர் சோதோமின் நாளில் அவர்கள் எல்லோரையும் சுட்டரித்தார். அது உண்மை. புறஜாதி உலகம் அங்கே எரிந்தது. மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது அவனவே இருக்கும். அது இனி ஒருபோதும் தண்ணீரில் அல்ல, ஆனால் அது இந்த முறை அக்கிரியாக இருக்கும். இயேசு சோதோமை குறித்து வாசித்த போது நாம் வாசித்த அதே ஆதியாகமம் 23 வாசித்தார். இப்பொழுது சோதோமின் உலக நிலைமையை குறித்தும் ஆண் புணர்ச்சிக்காரர்களின் நிலைமையை குறித்தும் சோதோமின் நிலைமையை குறித்தும் கூறப்பட்டுள்ள நிலைமைகளை நாம் ஒப்புக்கொள்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் அதற்கு ஆமேன் என்று கூறுவோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். சரி, லவோதிக்கேயாவின் ஆவிக்குரிய நிலைமை மாம்ச பிரகாரமான சபை, நாம் அதற்கு ஆமேன் என்று கூறி அவர்களுடைய அடையாளங்களை ஏற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு அடையாளமும் அங்கு உள்ளது என்பதை நாம் அறிவோம். சபையானது லவோதிக்கேயாவில் உள்ளது, நாம் அதை அறிவோம். உலகம் ஒரு சோதோமின் நிலையில் உள்ளது என்பதை நாம் அறிவோம். அது சரியா? நாம் அதை ஏற்றுக்கொள்வோம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்காக காத்திருக்கும் ஆபிரகாமின் அடையாளத்தை குறித்து என்ன? அது மற்றொன்றாக இருந்தது. அவர்கள் அங்கே சோதோமை கொண்டிருந்தனர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் தங்களுடைய செய்தியாளனை கொண்டிருந்தனர். ஆபிரகாம் தனக்கு ஒரு செய்தியாளனை கொண்டிருந்தான். ஆபிரகாம் நாளுக்கு நாள் கிட்டத்தட்ட சம்பவிக்க முடியாத காரியத்துக்காக காத்துக் கொண்டிருந்தான். சாராளுக்கு 90, அவனுக்கு 100. தேவனுடைய வாக்குத்தத்தின்படி அவன் இன்னமும் காத்துக் கொண்டிருந்தான். எல்லா விமர்சனங்களுக்கும் மத்தியிலும் அவன் அந்த குமாரனுக்காக காத்திருந்தான். அவ்வாறே உண்மையான விசுவாசியும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் திரும்பி வருவதற்காக இன்னமும் காத்துக் கொண்டிருக்கிறானே. கவனியுங்கள், குமாரன் வருவதற்கு சற்று முன்பு அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. ராஜரீக குமாரனுக்காக காத்துக் கொண்டிருக்கிற ஆபிரகாமின் ராஜரீக சந்ததிக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய வரப்போகும் குமாரனின் அடையாளம் அல்லவா? மாம்ச பிரகாரமான குமாரனுக்காக தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அது இருந்த அதே விதமாகவா? அது சரியா? இயேசு இங்கே பரிசுத்த லூக்கா 17:30 இந்த நேரம் வரும் முன்னே என்று கூறினார். மனுஷகுமாரன் சோதோமின் நாட்களில் வெளிப்படுத்தினது போல சோதோமின் அழிவிற்கு முன்னர் வெளிப்படுத்தப்படுவார் என்று கூறினார். இப்பொழுது நாம் ஒரு அடையாளத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் சோதோமில் இருந்தது போன்ற காலத்தின் நிலைமைகளை எடுத்துக் கொள்வோம். கவனியுங்கள், அவர்கள் யாவரும் சோதோமிய உலகத்திற்கு சென்றனர். அண்மையில் திரைப்பட இயக்குநர்களில் ஒருவர் ஒரு படத்தை எடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். நான் அதை காண நேர்ந்தது. அது சோதோம் என்னும் பெயரை கொண்டிருந்தது. நீங்கள் எப்போதாவது அதை காணும் போது அதை தவிர வேறொன்றும் அது இல்லை என்றால் அதை ஒருமுறை நோக்கி பாருங்கள். அது நிச்சயமாகவே இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகளை குறித்த ஒரு நல்ல காட்சியாக உள்ளது. ஹாலிவுட் சரியாக அதேவிதமான உடையை அணிந்து அப்பொழுது அவர்கள் செய்திருந்த ஒவ்வொரு காரியத்தையும், பெரிய மத அருந்துதல் மற்றும் மற்ற ஒவ்வொரு காரியம், ஒரு மத ஜனங்களின் வழிபாட்டு முறை, மத சம்பந்தமானவர்கள் என்று அழைக்கப்படுதல். கவனியுங்கள், சோதோம் ஒரு சாட்சியை உடையதாக இருந்தது. அதில் லோத் என்னும் பெயர் கொண்ட ஒரு நபர் இருந்தார். அது ஆபிரகாமுக்கு ஒரு சகோதரனின் மகனாய் இருந்தது. இப்பொழுது ஆபிரகாமும் அவனும் அவனுடைய குழுவினரும் சோதோமிற்கு செல்லவில்லை. அவனோடு ஒரு பெரிய குழு இருந்தது. ஏறக்குறைய ஒரு டஜன் ராஜாக்களையும் அவர்களுடைய ராணுவத்தையும் எதிர்த்து போரிட போதுமானதாக இருந்தது. எனவே அவனோடு ஒரு பெரிய குழு இருந்தது. அவன் அங்கே வெளியே ஒரு கருவேல மரத்தின் கீழ் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனுக்கு எல்லாமே தவறாக போய்கொண்டிருந்த போது யாருமே அவனோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ளவில்லை. ஆனால் அவன் அந்த வாக்குதத்தை இன்னமும் பற்றிக் கொண்டிருந்தான். நாம் முடிப்பதற்கு முன்பு இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கையில் மூன்று பேர் அவனிடை நடந்து வந்தனர். அவர்களில் இருவர் சோதோமுக்குள் சென்றனர். லோத்து வெளியே வரும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தனர். அது சரியா? ஆனால் ஒருவர் ஆபிரகாமோடு தரித்திருந்தார். கவனியுங்கள், ஆபிரகாமோடு தங்கியிருந்த ஒருவர் தாமே தேவனாயிருந்தார். மற்ற இருவரும் தூதனின் செய்தியாளர்களாயிருந்தனர். இப்பொழுது சோதோமில் அவர்கள் எந்த அற்புதங்களையும் செய்யவில்லை. அவர்களை குருடாக்க மட்டுமே செய்தனர். சுவிசேஷத்தை பிரசங்கித்தல் எப்பொழுதுமே அவர்களை குருடாக்குகிறது. இப்பொழுது அந்த நாளின் அமைப்பை பாருங்கள். வம்ச பிரகாரமான ஒரு சபை உண்டு. நான் நேற்றிரவு கூறினது போல எப்பொழுதுமே மூன்றில் தேவன் சுட்டிக்காட்டப்படுகிறார். ஆண் புரட்சிக்காரர்கள், லோத்தியர்கள், ஆபிரகாமியர்கள் இருந்தனர். இன்றிரவு அது அதே நிலையில் உள்ளது. உலகம் அந்த விதமாகவே அமைந்துள்ளது. நான் உங்களை ஒன்று கேட்கட்டும். இப்பொழுது இந்த அமைப்பை பாருங்கள். ஆபிரகாம் தன்னோடு பேசின இந்த மனிதனை ஏலோகிம் என்று அழைத்தான். ஏலோகிம் என்ற எபிரேய வார்த்தைக்கு எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர், அந்த ஒருவர் நித்தியமானவர் என்று பொருள்படுகிறார். ஏலோகிம் தேவன் தாமே. ஆதியில் ஆதியாகமம் ஒன்று ஆதியிலே தேவன் என்று கூறியுள்ளது. எபிரேய வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள், இல்லை கிரேக்க வார்த்தையை எடுத்துக் கொள்ளுங்கள். சரியா கூறினால் ஆதியிலே ஏலோகிம் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இங்கே அவர் இங்கே ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் அவர் மீண்டும் கூறுகிறார். இல்லை இல்லை 20 அதிகாரத்தில் அவன் இந்த மனிதனுடைய பெயரை ஏலோகிம் என்று அழைத்தான். அவன் ஏன் அதை செய்தான்? தேவன் ஒரு மானிட சரீரத்தில் பிரதிநிதித்துவப்படுத்தினார். அவர்கள் ஆபிரகாமுடன் அமர்ந்து ஒரு கன்றுக்குட்டியை புசித்து கொஞ்சம் பாலையும் கொஞ்சம் அப்பத்தையும் புசித்தனர். தேவன் தாமே ஆபிரகாமுக்கு முன்பாக மறைந்திருந்தார். ஆனால் அவர் அவனுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். கவனியுங்கள், அவர் தம்முடைய முதுகை கூடார பக்கமாக திருப்பி இருந்தார் என்பதே அந்த அடையாளம். நினைவிருக்கட்டும், ஆபிரகாம் அதற்கு சில நாட்களுக்கு முன்பு அவனுடைய பெயர் ஆபிராம் என்றும் அதற்கு முன்பு சாராய் என்றும் இருந்தது. சாராய் அதன் பின்னர் சாராய். ஆபிராம் என்பது ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் ஜாதிகளுக்கு தகப்பர் என்று பொருள். இப்பொழுது இங்கே உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இயேசுவானவர் நம்மிடம் இந்த அமைப்பை நோக்கி பார்க்கும்படி கூறினபடியால் நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேலையின் அமைப்பை காண்போம். நாம் மற்ற எல்லாவற்றையும் சரியாக பார்த்திருக்கிறோம். இப்பொழுது நாம் ராஜரீக சந்ததியார் என்ன நிலைமையை காண வேண்டும் என்று கருதுகின்றனர் என்று அவர்களை பற்றி பார்ப்போம். இப்பொழுது இந்த மனிதன் ஆபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே என்று கேட்டார். ஆபிரகாம், அவள் உமக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். இப்பொழுது அவர் அவளை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவனுடைய பெயர் ஆபிரகாம் என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? அவனுடைய பெயர் சாராள் என்பதா இருந்தது என்பதை அவர் எப்படி அறிந்து கொண்டார்? ஆபிரகாமே, உன் மனைவி சாராள் எங்கே? அவள் உமக்கு பின்னால் உள்ள கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அவர் நான் என்றார். நான் ஒரு தனிப்பட்ட பிரதிபெயர். நான் வாக்குத்தின்படியே உங்களை சந்திக்கப் போகிறேன். உன்னுடைய மனைவிக்கு அந்த குழந்தை பிறக்கப் போகிறது. நீ என்னை நம்பி உள்ளாய். இப்பொழுது நான் அதை நிறைவேற்றப் போகிறேன் என்றார். சாராள் கூடாரத்தில் பின்னால் நீங்கள் அதை என்னவென்று அழைத்தாலும் சரி ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் கூடாரத்தினூடாக அதை கேட்டு தன் மனதுக்குள்ளே நகைத்தாள். அவள், இப்பொழுது என்னை போன்ற ஒரு வயோதிக ஸ்திரீக்கு 100 என் ஆண்டவனோடு எனக்கு கூட இன்பம் உண்டாயிருக்குமோ? அநேக வருடங்களாக இது சம்பவிக்கிறதில்லை என்றாள். அந்த மனிதன் அங்கே அமர்ந்து புசித்துக் கொண்டும் மாம்ச சரீரத்தில் குடித்துக் கொண்டும் ஒரு சாதாரண மனிதனைப் போல புசித்துக் கொண்டும் அவருடைய ஆடைகளில் தூசியோடும் அவருடைய கால்களில் தூசியோடும் இருக்க ஆபிரகாம் அதை கழுவினான். தேவன் தாமே சுற்றுமுற்றும் பார்த்தார். அவர் பின்னால் கூடாரத்தில் இருந்த சாராள் ஏன் இப்படி கூறி நகைத்தாள் என்று கேட்டார். அவருக்கு பின்னே கூடாரத்தில் இருந்த சாராளின் நினைவுகளை அவர் அறிந்திருந்தார். சரியா, இப்பொழுது ஆபிரகாமின் ராஜரீக வித்து பூமியின் மேல் வந்தபோது அவர் என்ன அடையாளத்தை காண்பித்தார்? மனுஷகுமாரன் சீமோன் ஒரு நாள் அவரிடத்தில் வந்தான். அன்றிலேயே அவனை கொண்டு வந்தான். அவர், உன் பெயர் சீமோன், நீர் யோனாவின் குமாரன் என்றார். அவர் கூறினார், பாருங்கள், அது அவனை ஒரு விசுவாசி ஆக்கிறது. பிலிப் அங்கு சென்று நாத்தான்வேல் அழைத்து வந்தான். நாங்கள் கண்டிருக்கிற ஒரு மனிதனை, நசரேனாகிய இயேசுவை, யோசேப்பின் குமாரனை வந்து பாரும் என்றான். அவன், இப்பொழுது ஒரு நிமிடம் பொறும், அந்த மதவெறியிலிருந்து ஏதாவது நன்மை வர முடியுமா என்று கேட்டான். அவன், வந்து பார் என்றான். எனவே பிலிப்பு இயேசுவின் பிரசன்னத்தில் நாத்தான்வேலுடன் வந்தபோது இயேசுவனை நோக்கி பார்த்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அவன், ரவி, நீ என்னை எப்பொழுது அறிந்தீர் என்று கேட்டான். பிலிப்பு, உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ மரத்தின் கீழே இருந்தபோது நான் உன்னை கண்டேன் என்றார். அவன், ரவி, நீர் தேவனுடைய குமாரன், நீரே இஸ்ரவேலின் ராஜா என்றான். அந்த ஸ்திரீ கிணச்சண்டையில் அவளுடைய ஒடுக்கக்கேடான நிலையில் ஒரு காட்சியை பார்ப்போம். அந்த ஸ்திரீ தண்ணீர் கொள்ள வந்தாள். இயேசு தம்முடைய சீஷர்களை போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அனுப்பியிருந்தார். அவள் தண்ணீர் மொள்ள வந்தபோது அவர், ஸ்திரீயே, எனக்கு தண்ணீர் கொண்டு வா என்றார். அதற்கு அவள், நீர் அதை கூறுவது வழக்கமல்ல, நமக்கு இங்கே பாகுபாடு உண்டு. இப்பொழுது யூதர்களாகிய உங்களுக்கும் சமாரியர்களாகிய எங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை, எங்களுக்கு உம்மோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறினாள். அவர், ஆனால் ஸ்திரீயே, நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருந்தாய் என்பதை நீ அறிந்திருந்தாயானால் அப்பொழுது நீயே என்னிடம் தண்ணீர் கேட்டிருப்பாய். நீ இங்கே வந்து மொண்டு கொள்ள வேண்டியிராத தண்ணீரை நான் உனக்கு தருவேன் என்றார். அவளுடைய நிலைமை என்னவா இருந்தது என்றும் அது என்னவா இருந்தது என்றும் அவர் கண்டார். அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள், எனக்கு புருஷன் இல்லை என்றாள். அவர், நீ உண்மையை கூறியுள்ளாய், உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவன் உன்னுடையவன் அல்ல என்றார். அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வரும்போது இந்த காரியங்களை எங்களுக்கு காண்பிப்பார் என்பதை நாங்கள் அறிவோம் என்றாள். இயேசு, நானே அவர் என்றார். அதன் பேரில் அவள் ஊருக்குள்ளே ஓடி, நான் செய்த காரியங்களை எனக்கு சொன்ன ஒரு மனிதனை வந்து பாருங்கள், இது மேசியா அல்லவா என்றாள். கவனியுங்கள், அவர் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் முன்பாக அதை செய்தார், ஆனால் புறஜாதிகளுக்கு ஒருபோதும் செய்யவில்லை. புறஜாதி ஜனங்களாகிய நாம் அந்நாட்களில் அஞ்ஞானிகளாக இருந்தோம். மற்ற தேசங்களிலோ நம்முடைய முதுகில் ஒரு தடியை கட்டிக்கொண்டு விக்கிரகங்களை தொழுது கொண்டிருந்தோம். நாம் மேசியாவை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கவில்லை. அவரை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு மாத்திரமே அவர் பிரசன்னமாகிறார். நாம் அவரை எதிர்நோக்கிக் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவருக்காக எதிர்நோக்கிக் கொண்டிருப்பதாக உரிமை கூறினவர்கள் சபையே, அவர்கள் அதை கண்டபோது அவர்கள், அவன் ஒரு பிசாசு, அவன் ஒரு குறி சொல்பவன், ஒரு பெயல் சபோல் என்றனர். இயேசு, அந்த பாவம் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்றார். ஏனெனில் அவர் இன்னும் மறிக்காமல் இருந்தார். ஆனால் என்றோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வந்து அதே காரியத்தை செய்வார், அதற்கு விரோதமாக ஒரு வார்த்தை பேசினாலும் மன்னிக்கப்படாது என்றார். அது இந்த நாளிலே ஒவ்வொரு வார்த்தையும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசினாலும் அது இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்படாது என்று கூறினார். அது ஆபிரகாமின் ராஜரீக வித்தாய் இருந்தது. இங்கே ஆபிரகாமின் ராஜரீக வித்து, அந்த மனிதன் ஆபிரகாமுடன் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த அடையாளத்தின் நிமித்தமாக அது உண்டானது. அது அதே தேவனாய் இருந்தது என்பதை நிரூபிக்க வந்துள்ளது. இந்த நாளில் சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும். அவர் தம்மை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கையில் என்று வாக்களித்தார். ஆமென். இதுவே இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுவதற்கான நாளாய் உள்ளது. இன்றைக்கு நாம் இருக்கின்ற சூழ்நிலையை பாருங்கள். தேவனுடைய குமாரன் இருந்து சபையை நோக்கி பாருங்கள். மப்பும் மந்தாரமான நாளை நோக்கி பாருங்கள். எல்லா தீர்க்க தரிசனங்களையும் பாருங்கள். இப்பொழுது ஒரு வினோதமான காரியம், சோதோமை போன்றே காட்சி அமைப்பு இருக்க வேண்டுமானால் அப்பொழுது நம்முடைய வருகையாளர்கள் வரவேண்டியதாக இருக்கிறது. அவர்களில் மூன்று பேர் வந்தனர். மூன்று சிறந்த மனிதர்கள் பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டனர். நாம் அதை ஒப்புக்கொள்வோம். அவர்களில் மூன்று பேர், ஒருவர் ஆபிரகாமோடு தங்கியிருந்தார், அவர்கள் யாவரும் அங்கே துவங்கினர். ஆனால் ஒருவர் ஆபிரகாமோடு தங்கியிருந்தார், மற்றவர்களும் சோதோமிற்கு சென்றனர். அது சரியா? ஆபிரகாம், ஆபிராம் என்பதிலிருந்து ஆபிரகாம் என்று பெயர் மாற்றப்பட்டிருந்தான். உண்மையா? உலகத்தின் சபை சரித்திரத்தில் ஒரு முறை கூட ஒரு சுவிசேஷகர் அதற்கு இந்த நாள் வரை ஹாம் என்ற ஒரு பெயரோடு முடிவடைகிறவர் சென்றதே இல்லை. பில்லி கிரஹாம். அது சரியா? கிரஹாம் ஆறு எழுத்துக்கள், ஆபிரகாம் ஏழு எழுத்துக்கள். ஆனால் கிரஹாம் ஆறு எழுத்துக்களை கொண்டவர். அதுதான் உலகத்தில் உள்ள மனிதன். பார்த்தீர்களா? இன்றைக்கு அங்கே வெளியே சென்றவர்கள் யார் என்று பாருங்கள். அவர்கள் பரலோகத்திலிருந்து வந்த செய்தியாளர்கள். பில்லி கிரகாமை போல மனம் திருப்பதிலே இவ்வளவு தெளிவாக பிரசவிக்கிற ஒரு மனிதன் பூமியில் உண்டா? பில்லி கிரகாமை போன்று ஜனங்களின் மேல் ஒரு பாதிப்பை உண்டு பண்ணியிருக்கிற மனிதன் உண்டா? சர்வதேச அளவில் ஒரு மனிதனும் இருந்ததில்லை. ஓ, பில்லி சண்டே போன்றவர் இங்கே அமெரிக்காவில் இருந்தனர். ஆனால் பில்லி கிரகாம் உலகம் முழுவதும் அறியப்படுகிறார். அவர் எங்கே அழைக்கிறார் என்று பார்த்தீர்களா? சோதோமில் இருந்தே ஓரல் ராபர்ட்ஸ் அவர் பெற்றுக் கொண்ட தன்னுடைய குழுவை பெந்தேகோஸ்த சபையினரோடு அங்கே இணைத்துக் கொண்டார். ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட குழுவை குறித்து என்ன? அவர்கள் எந்த விதமான ஒரு அடையாளத்தை காண வேண்டும்? அவர்கள் என்ன பெற்றிருக்க வேண்டும்? அல்லேலூயா! சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். இந்நாளில் இந்த வேத வாக்கியம் நிறைவேற்றப்படுகிறது. இந்நாளில் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. அது சத்தியம் என்பதை நாம் அறிவோம். அவர் அப்பொழுது இருந்தது போலவே இந்திரவும் அவர் இங்கே இருக்கிறார். இப்பொழுது அதை பிரசங்கிக்க, சற்று முன்பு நான் கூறினேன், நீங்கள் எதையாயிலும் பிரசங்கித்தால் அது சுவிசேஷ சத்தியமாயிருந்தால் அப்பொழுது தேவன் அதை ரூபகாரப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறார். அது உண்மையா? இப்பொழுது அது அவ்வாறே இருக்குமானால் வார்த்தையை எழுதிய தேவனாயிருக்கட்டும், தீர்க்க தரிசனத்தை உரைத்த தேவனாயிருக்கட்டும், வார்த்தையின் தேவனாகிய தேவன் புறப்பட்டு வந்து அவர் இன்னமும் தேவனாய் இருக்கிறார் என்பதை நிரூபிக்கட்டும். எலியா மலையின் மேல் ஏறின போது எலிசா எலியாவை கவனித்து பார்க்க சென்றான். அவன் எனக்கு இரட்டிப்பாக ஒரு பங்கு வேண்டும் என்றான். எலியா உடுத்தியிருந்த சால்வை எலிசாவின் மேல் விழுந்தது. அவன் நடந்து சென்று அந்த போர்வையை இரட்டிப்பாக மடித்து ஆற்றில் அடித்து எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டான். எலியாவுக்கு சம்பவித்த அதே காரியம் எலிசாவுக்கும் சம்பவித்தது. அதே சுவிசேஷம், அதே வல்லமை, நேற்றை அதே மனுஷகுமாரன் என்றும் என்னென்றுமாயிருப்பார். எபிரேயர் 13:8, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நான் உங்களை கேட்கிறேன், நான் அவராக இருக்க முடியாது, ஆனால் அவர் இங்கே இருக்கிறார். நாம் ஒரு பாத்திரமாக மட்டுமே இருக்கிறோம். அங்கே வெளியே உள்ள ஜனங்களாகிய உங்களில் சிலர் சுகவீனமாயும் அவதியுற்றும் இருக்கிறீர்கள். எனக்கு உங்களை தெரியாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். தேவன் இப்பொழுது, நான் போதுமான அளவு என்னை தாழ்த்த முடிந்தால் நலமாயிருக்கும். நீங்கள் ஜபித்து தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். நான் யூகிக்கவில்லை. அந்த கட்டடத்தில் ஒரு ஜபாட்டை இல்லை, இருக்கிறதா? இல்லை. நாங்கள் ஒருபோதும் ஜபாட்டைகளை கொடுப்பதில்லை. நாம் சபையில் இல்லை. வியாதியஸ்தரின் சுகமளித்தல் ஜபக்கூட்டத்தை நடத்தப் போகிறோம். ஆனால் நீங்கள் ஜபியுங்கள். நான் உங்களுக்கு முற்றிலும் அதிகனாயிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பாருங்கள், நீங்கள் என்னை அறிவீர்கள். ஜெஃபர்சன்வில்லில் உள்ளவர்கள் அதை செய்வதை நான் விரும்பவில்லை. ஜனங்கள் இங்கிருந்து எங்காவது தூரமாயிருந்து வந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். தேவன் இன்னமும் வெளிப்படுத்துகிறாரா என்று பாருங்கள். அவர் நேற்று என்று மாறாதவராய் இருக்கிறாரா என்று பாருங்கள். அந்த சிறிய ஸ்திரீ செய்தது போலவே செய்யுங்கள். அவர் கடந்து சென்ற போது அவள், நான் இந்த மனிதனை விசுவாசிக்கிறேன் என்றாள். அவளுக்கு ஒரு ரத்த கோளாறு இருந்தது. அவள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்னால் தொட முடிந்தால் நான் சுகமடைவேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். சரியா? அவளுடைய விசுவாசத்தின் நிமித்தம் அந்த நாளிலே வேதவாக்கியம் நிறைவேற்றப்பட்டது. அவர் நொறுங்குண்ட இருதயத்தை கட்டி நோயுற்றவர்களையும் உடவர்களையும் குணப்படுத்தினார். அவள் அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது வெளியே நடந்து வந்து உட்கார்ந்தாள். அவர் திரும்பி பார்த்து, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அந்த திரளான ஜனக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் அநேகமாக இங்கே இந்திரவில் உள்ளதை காட்டிலும் 30 மடங்காக இருக்க அவருக்கு எப்படி தெரியும்? அவர் எப்படி இதை அறிந்திருந்தார்? அவர், என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அவர் அதை கூற வேண்டும் என்று கூறவில்லை. அது உண்மையா இருந்தபடியால் அவர் அதை கூறினார். அப்பொழுது அவர், என்னை தொட்டது யார் என்று கேட்டார். அந்த ஸ்திரீ எங்கே அமர்ந்திருந்தாள் அல்லது நின்று கொண்டிருந்தாள் என்று அவர் நேராக சுற்றுமுற்றும் பார்த்து, அவள் எந்த நிலைமையில் இருந்த போதிலும் அவளுடைய பெரும்பாடு தீர்ந்து விட்டதாக அவளிடம் சொன்னார். அது நேற்றைய இயேசுவாய் இருந்தது, அதுவே இன்றைக்கு அவராய் உள்ளது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நான் உங்களை அறியேன், தேவன் அறிவார். ஆனால் உங்களுடைய பக்கவாட்டில் உங்களுக்கு வரிகள் உள்ளன, அது உங்களை தொல்லைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அது உண்மை. நீங்கள் அதை குறித்து அங்கே அமர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு அந்நியனாயிருக்க நாம் ஒருவருக்கு ஒருவர் அந்நியர்களாயிருக்கிறோமா? அப்படியானால் எழும்பி நில்லுங்கள். எனக்கு உங்களை தெரியாது. அது இங்கே மூலையில் உள்ள இந்த மனிதன், இந்த வாலிபநபர், உங்களுக்கும் கூட தொண்டை கோளாறு உள்ளது. அது உண்மை. நீங்கள் அதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் யாவரும் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பதட்டம் அடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் கூட்டத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு ஊழியக்காரர். நீங்கள் கவனிக்க வேண்டிய சில அலுவல்கள் உள்ளன. சரிதான். நீங்கள் யார் என்று தேவன் அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? சங்கை திரு ஸ்மித் அவர்களே, நீங்கள் இப்பொழுது போய் சுகமடையலாம். இயேசு கிறிஸ்து உங்களை சுகப்படுத்தினார். உங்களுடைய கூட்டத்துக்கு செல்லுங்கள். உங்களுடைய தொண்டை உங்களை தொல்லைப்படுத்தாது. அவர் யாரை தொட்டார்? இங்கே பின்னால் ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய இடது நுரையீரலில் ஒரு கட்டியை உடையவராயிருக்கிறார். அவர் இங்கிருந்து வரவில்லை. நீர் ஒரு சுரங்க தொழிலாளியாக இருந்து வருகிறீர். அது சரிதான், நான் உங்களுக்கு முற்றிலும் ஒரு அந்நியன். அது உண்மையானால் உங்களுடைய கரத்தை ஆட்டுங்கள். உங்களுடைய இடது நுரையீரலில் கட்டி உள்ளது. நீங்கள் உடனே ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். அது சரியா? நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. நீங்கள் நகரத்துக்கு வெளியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெர்ஜீனியாவிலிருந்து வருகிறீர்கள். அது உண்மை. நீங்கள் யார் என்று தேவன் அறிந்திருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? திரு மிட்சல், அது உண்மை. வீட்டுக்கு சென்று சுகமாயிருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்குகிறார். அந்த மனிதரை கேட்டு பாருங்கள். என் வாழ்க்கையில் அவரை ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர் அங்கே உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். இந்த நாளில் இந்த வேத வாக்கியமே சாராள் கூடாரத்தில் இருந்தது போல, இதோ ஒரு பெண்மணி இங்கே எனக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஒரு மகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். எழுந்து நில்லுங்கள். அந்த மகள் இங்கில்லை. அந்த குமாரத்தியாகி அவள் தூரத்தில் இருக்கிறாள். இயேசுவினிடத்தில் ஒரு ஸ்திரீ வந்தபோது இருந்த விதமாகவே நீங்களும் இருக்கிறீர்கள். அவள் ஒரு பிசாசினால் பலவிதமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு பெண்ணை உடையவளாய் இருந்தாள். அந்த பெண் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறாள். அவள் இங்கே இல்லை. நீங்கள் வட கரோலினாவில் இருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அதுதான் உண்மை இல்லையா? திருமதி ஆர்டர்ஸ், நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். நீங்கள் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசித்தால், சென்ற நாட்களில் இயேசு கிறிஸ்து சுகமடைந்து விட்டதாக கூறப்பட்டது போன்று உங்களுடைய குமாரத்தியை நீங்கள் கண்டறிவீர்கள். இந்நாளில் இந்த வேதவாக்கியம் சோதோமின் அடையாளம், மேம்பட்ட வித்தின் அடையாளம், மாம்ச பிரகாரமான சபையின் அடையாளம், இந்நாளில் இந்த வேதவாக்கியம் உங்கள் மத்தியில் நிறைவேற்றப்படுகிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை இப்பொழுதே உங்களுடைய இரட்சகராகவும் சுகமளிப்பவராகவும் ஏற்றுக்கொள்வீர்களா? நீங்கள் எழும்பி நில்லுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும், நான் என்னுடைய சுகமளித்தலை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவரை என்னுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். ஒவ்வொருவரும் எழுந்து நில்லுங்கள். இந்த நாளிலே நண்பர்களே, கவனியுங்கள். அவர் வேத வாக்கியத்தை வாசித்து வேதத்தை ஆசாரியிடம் திருப்பிக் கொடுத்து சிலங்களுடைய கண்கள் யாவும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அவர் அவர்களை நோக்கி பார்த்து, இன்றைக்கு இந்த வேத வாக்கியம் நிறைவேறிச்சு என்றார். நாம் கடைசி நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கு ஒரு டஜன் அல்லது அதற்கு மேற்பட்ட அத்தாட்சிகளோடு நான் வேத வாக்கியங்களை வாசித்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி வருவதை இந்த சந்ததி காணும். இன்றைய மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்நாளில் இந்த வேத வாக்கியம் உங்கள் பார்வையில் நிறைவேறி உள்ளது. டூசானில் உள்ளவர்களே, கலிபோர்னியாவில் உள்ளவர்களே, நியூயார்க்கில் உள்ளவர்களே, இந்த தொலைபேசி இணைப்புகளில் உள்ளவர்களே, இந்த நாளில் இந்த வேத வாக்கியம் உங்களுடைய பார்வையில் நிறைவேறியுள்ளது. ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் சமீபமாயிருக்கிறபடியால் நாம் சந்தோஷப்பட்டு களி கூறுவோமாக. அவருடைய மனவாட்டி தன்னை ஆயத்தமணினாள். சிறங்களே, நீங்கள் எல்லோரும் நாம் நம்முடைய கரங்களை உயர்த்தி அவருக்கு மகிமை செலுத்துவோமாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.